from the conference.
Salt Lake City in ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து சபையின் பொது அதிகாரிகள் மற்றும் பொது அலுவலகத்தில் தேர்ந்து கொள்ளப்பட்ட பேசுவர் மற்றும் இக்கூட்டத்தை இசை மார்மன் டேபர்நாக்கல் சேர்ந்து இசைக்குழுவால் கொடுக்கப்படும். இது பிற்கால பிரசுரங்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 182வது பொது மாநாடு. இந்த ஒளிபரப்பு பனவில் டிஸ்ட்ரிபியூஷன் பொது சேவையாக வழங்கப்படுகிறது. எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி இந்நிகழ்ச்சியை மறுபதிப்பு செய்வது, பதிவு செய்வது, மொழியாக்கம் செய்வது மற்றும் பிற பயன்பாடுகள் தடை செய்யப்பட்டுள்ளது. தலைவர் ஹென்றி பி ஐரிங் பிரதான தலைமையில் முதலாம் ஆலோசகர் இக்கூட்டத்தை நடத்துவார். சகோதர சகோதரிகளே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 182வது அரையாண்டு பொது மாநாட்டின் 5வது மற்றும் நிறைவு கூட்டத்துக்கு இம்மாலை வேளையில் உங்களை வரவேற்கிறோம். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குகிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இக்கூட்டத்தை நான் நடத்துமாறு கூறியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளில் எல்லா இடங்களிலும் இருந்து வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் அல்லது செயற்கோள் ஒளிபரப்பு மூலம் பங்கேற்கிற சபையாருக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இக்கூட்டத்துக்கான இசை மார்க் வில்பர்க் மற்றும் ராயன் மர்ஃபி வழி நடத்தி கீழ்ப்பணியில் பானி குல் லைஃப், லிண்டா மார்கெட்ஸ் ஆர்கன் வாசிக்கிறார்கள். இசைக்குழு தே டான் இஸ் பிரேக்கிங் பாடி கூட்டத்தை தொடங்குகிறார்கள். அதன் பின்பு 73 அக்தியான தெனீரினோ ஆரம்ப ஜபம் கொடுப்பார். பின்பு இசைக்குழு டிட் யூ திங்க் டு ப்ரே பாடுவார். பாடலுக்கு பின் நாம் பின்னரு அப்போஸ்தலர் குழுபத்தியை மூப்பரான டாபர்டி ஹேல்ஸ், ரிச்சர்ட் டி ஸ்காட், பின்பு பிரதர் ரசல் டி ஆஸ்கத்ரோப் சென்ட்ரல் சண்டே ஸ்கூல் ஜெனரல் பிரசிடென்டிடம் இருந்து கேட்போம்.
Our dear Father in heaven,
எங்கள் பரலோக பிதாவே,
we thank thee for allowing us to be present to listen to the messages that have been prepared by thy servants for this occasion.
நாங்கள் உங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். எங்களை இங்கு அழைத்து வந்து எங்களால் இங்கு தயார் பேச்சுக்களை தயார் செய்து வந்து எங்களுக்கு அளிக்க இருப்பவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டு நாங்கள் இந்த வேளையில் உற்சாகத்தோடு செல்லும்படி செல்ல தங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். திருக்கோயிலுக்கு வர அதிக முறை வர எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தங்களுடன் வந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாங்கள் தாமஸ் எஸ் மான்சனுக்கு நல்ல உடல்நிலை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன், ஆமென்.
What does it mean
to be கிறிஸ்தவராய் இருந்தால் என்றால் என்ன அர்த்தம்? அவர் தேவகுமாரன் என்றும் பாவநிவர்த்தி என நாம் அறிகிற அன்பின் உச்சக்கட்ட செயலில் நமது பாவங்களுக்காக பாடுபட அவரது பிதாவால் அனுப்பப்பட்டவர் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் ஒரு கிறிஸ்துவன் விசுவாசமுள்ளவனாயிருக்கிறான். பிதாவாகிய தேவன் மற்றும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக நாம் மனந்திரும்பி மற்றவர்களை மன்னித்து கற்பனைகளை கை கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியும் என ஒரு கிறிஸ்துவன் விசுவாசிக்கிறான். ஞானஸ்தானம் பெறுவதாலும் அவருடைய ஆசாரியத்துவ அதிகாரத்தை தரித்திருக்கிறவர்களால் கைகள் வைக்கப்படுவதாலும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதால் இதை நாம் செய்கிறோம். காலம் முழுவதிலும் தேவனின் தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை சாட்சி அளித்திருக்கிறார்கள் என்பதை ஒரு கிறிஸ்துவன் அறிந்திருக்கிறான். இதே இயேசுவே பரலோக பிதாவுடன் இணைந்து 1920 தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு தோன்றி சுவேஷத்தை மறுஸ்தாபிதம் செய்து அவரது முதன்மையான சபையை ஸ்தாபித்தார். நமது பரலோக பிதாவான தேவனுக்கு மாமிசமும் எலும்பும் கொண்ட ஒரு மகிமையான பரிபூர்ண சரீரம் இருக்கிறதென வேதத்தின் மூலமாகவே ஜோசப் ஸ்மித் சாட்சியின் மூலமாகவும் நாம் அறிகிறோம். மாமிசத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமரன் பிதாவாகியும் குமாரனாயும் சாட்சி அளிப்பதே பணியாயிருக்கிற பரிசுத்த ஆவியானிருவர் ஒரு பிரமுகர். நமது விசுவாசத்தின் அஸ்திவாரமாக இந்த கோட்பாடுகளுடன் நாம் கிறிஸ்துவர்களா என்ற எந்த சந்தேகமே அல்லது மற்ற மறுப்போ இருக்க முடியாது. இருந்தும் ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் ஒரு எளிய கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் எத்தகைய கிறிஸ்தவர்கள்? வேறு வார்த்தையில் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் நமது தாகத்தில் நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? இயேசு கலிலேயில் கடற்கரையோரம் நடந்து போகையில் மண் மீன்பிடிக்கிறவர்களாக இருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரர் ஆண்ட்ரூவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷராய் பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் விலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களாக பேதுரு ஆண்ட்ரூவும் செய்ததை போல உடனேயே சரிதியாக தீர்க்கமாக செயல்பட நமக்கு தருணங்கள் இருக்கின்றன. தங்கள் வலைகளை விட்டு அவர்கள் பின் சென்றார்கள். நமது வலைகளை விட்டு வரவும் உலக பழக்கங்களை நடைமுறைகளை கலாச்சாரங்களை மறுக்கவும் நாமும் அழைக்கப்படுகிறோம். நமது பாவங்களை கைவிட்டுவிடு நாமும் கூட அழைக்கப்படுகிறோம். ஜனங்களை தம்மிடத்தில் அழைத்து அவர்களுக்கு சொன்னார், ஒருவன் ஏன் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அக்கிராமத்தின் நடத்தையிலிருந்து நம்மை மறுதளிப்பது மனு திரும்புதலில் ஆரம்பம். பொல்லாப்பை இணை செய்ய மன்னிப்பில்லாதவர்களாயிருக்கும் வரை அது ஒரு வல்லமையான இருதய மாற்றத்தை கொண்டு வருகிறது. மனமாற்றம் என அழைக்கப்படுகிற இந்த மாற்றம் இரட்சகர் மூலமாக மட்டுமே சாத்தியம். மனுஷர் என்னிடத்தில் வந்தால் நான் அவர்களுடைய பலவீனத்தை காண்பிப்பேன். எனக்கு முன்பாக தாழ்மையாயிருக்கிற அனைத்து மனுஷருக்கும் என் கிருபையே பொதுமாயிருக்கிறது. அவர்கள் எனக்கு முன்பாக தாழ்மையாயிருக்கிறது இருந்து என்னிடத்தில் விசுவாசமாயிருந்தால் நான் அவர்களுக்கு பலவீனங்களை பலமாக்குவேன் என இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் அளித்தார். இருப்பினும் விசுவாசம் உள்ள கிறிஸ்துவர்கள் எப்போதுமே கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் அனுபவிக்கிறார்கள். இந்த தூய்மைப்படுகிற சவால்கள் வரும்போது நமது பழைய வழிகளுக்கு திரும்ப போக நாம் சோதிக்கப்படுவோம். இரட்சகரின் சிலுவையிலிரு அறைந்துக்கு பின் அவர் பெண்களுக்கு தோன்றி சகோதரர் அவரை கலிலியில் காண்பார்கள் என அவர்களுக்கு சொன்னார். மூத்த அப்பாஸ்தலான பேதுரு கலிலிக்கு திரும்பி போன போது அவனுக்கு தெரிந்த வேலைக்கு அவனும் திரும்பி போனான். நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என சொல்லி அவனோடு ஏராளமான சிஷியர்கள் அழிந்து போனார்கள். பேதுரு மற்றொருவரும் ஒரு மீனையும் பிடிக்காமல் இரவு முழுவதையும் கழித்தனர். தங்களுடைய பழைய விசுவாசமும் குறைந்த வழிகளுக்கும் திரும்பிய கிறிஸ்துவர்கள் பேதுருவின் விசுவாசமான எடுத்துக்காட்டை கருத்தில் கொள்ளவும். தாமதிக்காதீர், வந்து கேட்டு அழைக்கும் போதகரின் குரலை அடையாளம் காணுங்கள். பின்னர் உடனடியாக அவரிடத்தில் திரும்பி மீண்டும் அவருடைய அளவிடா முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சகோதரர் கரைக்கு திரும்பி போனபோது மீனும் அப்பமுமான ஒரு போஜனத்தை அவர்கள் கண்டார்கள். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். அவர்களுக்கு அவர் போஷித்து போது யோவானின் குமாரனாகிய சிமோனும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என பேதுருவை நோக்கி அவர் மூன்று முறை கேட்டார். பேதுரு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டிய போது இரட்சகர் அவனுடைய கெஞ்சினார், என்னுடைய ஆட்டுக்களை மேய்ப்பாயாக என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. இதுவே இன்று ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் அழைப்பு ஆயிருக்கிறது. என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை போஷியுங்கள். என்னுடைய ஆட்டுக்குட்டியை போஷியுங்கள். உயர்த்தி கொண்டு ஆசீர்வதித்துக்கொண்டு ஆறுதல் படுத்தி கொண்டு ஊக்குவித்து கொண்டு அவர்களை வளர்த்து கொண்டு இளமையானவர்களுக்கு முதியவர்களுக்கும் குறிப்பாக நம்மை விட வித்தியாசமாக நினைக்கிற நம்புகிறவர்களுடன் என்னுடைய சுவேஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு கிறிஸ்துவராயிருப்பதற்கென அழைப்பு கோரிக்கையாக அடக்குவதாக கூட தோன்றலாம். ஆனால் நாம் பயப்படவோ அல்லது குறை உள்ளவர்களாகவோ நினைக்க தேவையில்லை. அவருடைய பணிக்கு நம்மை சமமாக்குவாரென இரட்சகர் வாக்கு தருகிறார். அவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷராய் பிடிப்பவர்களாக்குவேன். அவரை பின்பற்றுதல் வரங்களுடன் திறமைகளுடன் நமது வசதியான எல்லைக்கும் அப்பால் போய் நாம் இதற்கு முன் செய்திராத காரியங்களை செய்ய நம்மை அனுமதித்து அவரது சித்தத்தை செய்ய பலத்துடனும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் எங்கே போக நீர் விரும்புகிறீர்களோ அங்கே நான் போவேன். நான் என்ன சொல்ல நீர் விரும்புகிறீரோ அதை நான் சொல்லுவேன். நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீரோ அதை நான் செய்வேன். நான் எப்படி இருக்க நீர் விரும்புகிறீரோ நான் எப்படி இருப்பேன் என சொல்லிக்கொண்டு அவரது அழைப்பை ஏற்றுக்கொள்ள நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவது அதன் அர்த்தம். பரலோக பிதா விரும்புகிறபடி இருக்க நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அவரை பின்பற்றும்படியாக தொடர்ந்து அவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறன நான் சாட்சி அளிக்கிறேன். பிற்கால பரிசுத்தவான்களின் கிறிஸ்துவ பொறுப்பை பற்றி இப்போதுதான் நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அல்லது சபையில் நீங்கள் முழுமையாக பங்கேற்காமல் இருந்தால் மீண்டும் அவரை பின்பற்ற விரும்பினால் பயப்படாதீர்கள். இரட்சகரின் முதல் சீஷர்கள் அனைவரும் சபையின் புதிய அங்கத்தினர்கள். அவருடைய சுவேஷத்திற்கு புதிதாக மனமாறியவர்கள். ஒவ்வொருவருக்கும் இயேசு பொறுமையாக கற்றுக் கொடுத்தார். அவருடைய பொறுப்புகளை நிறைவேற்ற அவர்களுக்கு அவர் உதவினார். அவருடைய சிநேகிதர்களாக அவர்களை அவர் அழைத்து அவர்களுக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இதையே அவர் ஏற்கனவே செய்துவிட்டார். அவரது அளவிடா முடியாத அன்பினாலும் கிருபையினாலும் நாம் நல்ல கிறிஸ்துவர்களாக நான் சாட்சி அளிக்கிறேன். கிறிஸ்துவ போன்று பின்வரும் தன்மைகளை கருத்தில் கொள்ளவும் நமக்குள்ளே அவைகளை பலப்படுத்துவதில் நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ அன்பு இரட்சகர் ஒவ்வொருவரையும் மதித்தார். கிறிஸ்துவ விசுவாசம் சோதனைக்கும் உபத்திரவங்களுக்கு துன்புறுத்துவதற்கும் அப்பால் இரட்சகர் நமது பரலோக பிதாவை விசுவாசித்தார். அவருடைய கற்பனைகளுக்கு விசுவாசம் உள்ளவராகவும் கீழ்ப்படியவர்களாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவ சேவை கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுப்பதே மின் உணவை சமைப்பதோ தூசி படிந்த காலை கழுவுவதோ களைப்படைந்தவர்களை உயர்த்தி பலப்படுத்துவது அதுவே சேவையாகும். கிறிஸ்துவ பொறுமை அவருடைய சொந்த துக்கத்திலும் பாடுகளிலும் இரட்சகர் அவருடைய பிதாவாக காத்திருக்கிறார். கிறிஸ்துவ சமாதானம் அவருடைய ஊழியம் முழுவதிலும் பூர்ந்த கொள்ளுதலை அவர் வலியுறுத்தி சமாதானத்தை கொண்டு வந்தார். கிறிஸ்துவ மன்னிப்பு நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் மன்னிக்கப்படியாக ஜபிக்கவும் வழியை அவர் நமக்கு காண்பித்தார். கிறிஸ்துவ மனமாற்றம் பேதுருவையும் ஆண்ட்ரூவையும் போல அதை கேட்ட உடனேயே அநேகர் சுவேஷத்தின் சத்தியத்தை அடையாளம் கண்டார்கள். அவர்கள் உடனடியாக மனம் மாறினார்கள். மற்றவர்களுக்கு சிறிது காலம் எடுக்கலாம். ஜோசப் ஸ்மித்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் மூலமாக இரட்சகர் போதித்தார், தேவனிடமிருந்து வருகிறவை ஒளியாயிருக்கிறது. ஒளியை பெறுகிறவன் தேவனில் தொடர்ந்திருப்பவன் கூடுதலான ஒளியை பெறுகிறான். அந்த ஒளி சரியான நாள் வரும் வரைக்கும் அதிகமாக மாய் பிரகாசமுக்கும். இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாகவும் மீட்பவராயிருக்கிறார். சத்தியத்தின் ஆவியாகவும் இருக்கிறார். கிறிஸ்துவ முடிவு பிரியத்தம் நிலை நின்றால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்வதை இரட்சகர் ஒருபோதும் கைவிடவில்லை. ஆனால் அவருடைய கைவிடவில்லை. இரட்சகரின் சத்தியத்தை கேட்டு செவிசாய்கிறவர்கள் தன்மைகளில் இவைகள் சில. என்னை பின் பின்பற்றி வா என இன்று அவர் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார் என நான் என்னுடைய கிறிஸ்துவ சாட்சியை கொடுக்கிறேன். நித்திய சந்தோஷத்திற்கு மகிழ்ச்சிக்கும் நமது பரலோக பிதாவின் ராஜ்யத்தில் நித்திய ஜீவனுக்கு நடத்துகிற பாதையில் நடந்து வா. நமது இரட்சகர் மீட்பாரமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன், ஆமேன்.
Thank you, Elder Hales.
We love you. நேயம் குறித்து மகத்துவமான கோட்பாட்டை வெளிப்படுத்தினார். பிற கிறிஸ்துவ சபைகள் ஆத்மாவின் இலக்கை மாற்ற முடியாமலும் நித்தியமாகவும் மரணம் தீர்மானிக்கிறது என போதித்த போது அந்த ஒளி வந்தது. பிறர் யாவரும் மீட்பின் நம்பிக்கையின்றி நித்திய ஆக்கினை எதிர்கொள்ளும் போது ஞானஸ்தானம் பெற்றவர்கள் முடிவற்ற ஆனந்தத்தினால் பலனளிக்கப்படுகிறார்கள் என அவர் கற்பித்தார். தகுந்த ஆசீர்வதித்து அதிகாரத்தின் மூலம் மரித்தோருக்காக பதிலளியாக ஞானஸ்தானம் நிறைவேற்றப்படலாம் என்ற கர்த்தரின் ஒளிப்படுத்தல் இந்த வசனத்தின் நியாயத்தை காத்து கொண்டது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவசிக்க மாட்டான். இம்மையில் பெறாத தகுதி பெற்ற எல்லா மரித்தோருக்கும் இந்த அத்தியாவசிய நியமத்தை பதிலி ஞானஸ்தானம் இரக்கத்துடன் கொடுக்க முடியும். இந்த மகிமையுள்ள கோட்பாடு இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தன்மைக்கு மற்றொரு சாட்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு மனம் திரும்பிய ஆத்மாவுக்கு அவர் இரட்சிப்பை கிடைக்க செய்தார். அவரது பாவ நிவர்த்தி மரணத்தை ஜெபித்து தகுதியுடைய பரிசுத்தவான்கள் இரட்சிப்பின் நியமங்கள் அனைத்தையும் பதிலியாக பெற அவர் அனுமதிக்கிறார். நூத்தி 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடிதத்தில் ஜோசப் ஸ்மித் கூறினார், அவர்களுக்கு போதிக்க அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் மூலம் ஆவியில் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட மரித்த தங்கள் உறவினர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுவது பரிசுத்தவான்களின் சிலாக்கியமாய் இருக்கிறது. தங்கள் மரித்த உறவினர்களுக்காக இந்த உதாசீனம் செய்கிற பரிசுத்தவான்கள் தங்கள் சொந்த இரட்சிப்பின் இழப்பிலேயே இதை செய்கிறார்கள். பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பிள்ளைகளின் இருதயங்களில் வைப்பார். பிள்ளைகளின் இருதயங்களை தங்கள் பிதாக்களிடத்திலிருந்து திரும்பும் என்ற வாக்குத்தத்தை நிறைவேற்ற கர்த்தலாந்து ஆலயத்தில் ஜோசப் ஸ்மித்துக்கு பதிலை பணிக்கான திறவுகோள்களை தீர்க்க தரிசி எலியா ஒப்புவித்தான். ஜோசப் ஸ்மித்துக்கும் பின்வந்த தீர்க்கதரிசிகளுக்கும் கூடுதல் வெளிப்படுத்தல் மூலம் ஆலய பணிக்கு சாத்தியம் மற்றும் அதற்கு பலமளிக்கிற குடும்ப வரலாறு பற்றிய புரிந்து கொள்ளுதல் வந்திருக்கிறது. நமக்கும் நமது மரித்த முன்னோருக்கும் எல்லா நியமங்களையும் நிறைவேற்றுவதன் முக்கிய தேவையை ஜோசப் ஸ்மித் முதல் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் வலியுறுத்தினார். ஆலயம் மற்றும் குடும்ப வரலாறு பணி இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்ட ஒரு பணியாகும். ஞானஸ்தானம் மற்றும் பரிசுத்த ஆவியின் வரம் போன்ற நியமங்கள் போல அவைகள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. உடல்நலம் மற்றும் ஆலயத்தில் தூரமித்தினும் இரு பணிகளையும் சில அங்கத்தினர்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம். தலைவர் டபிள்யூ ஹண்டர் கற்பித்தார், நாம் நமது சொந்த மேன்மைப்படுதலுக்காக தேவையான ஆசீர்வித்த ஆலய நியம பணிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். பின்பு வாழ்க்கையில் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பமும் இல்லாதவர்களுக்காக தேவையானதை செய்ய வேண்டும். பிறருக்கான பணி செய்வது இரண்டு படிகளாக செய்யப்படுகிறது. முதல் நமது முக்கிய முன்னோர்கள் உறுதி செய்ய குடும்ப வரலாற்று பணி. இரண்டாவது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு கொடுக்க ஆலய நியமங்களை நிறைவேற்றுதல். எனினும் ஆலயங்களுக்கு செல்ல குறைவான வசதிகள் உள்ள சபையார் அநேகர் உள்ளனர். அவர்கள் இயன்றதை செய்கிறார்கள். அவர்கள் குடும்ப வரலாற்று ஆய்வை நடத்தி பிறர் ஆலய நியமப்பணி செய்ய சொல்கின்றனர். மாறாக ஆலய பணியில் ஈடுபட்டு தங்கள் சொந்த குடும்பத்திற்கோ குடும்ப வரலாற்று நூல் ஆராய்ச்சி செய்ய தவறாகி சபையார் சிலர் உள்ளனர். பிறருக்கு உதவ தெய்வீக பணியை அவர்கள் செய்தாலும் பிற்கால தீர்க்கதரிசியால் வழிநடத்தப்பட்டபடி தங்கள் சொந்த மரித்த உறவினர்களை தேடாமல் ஒரு ஆசீர்வாதத்தை இழக்கின்றனர். குடும்ப வரலாற்று பணியில் ஈடுபட்டு பின்பு தாங்கள் தண்டுபிடித்த பெயர்களுக்கு ஆலய நியம பணி நிறைவேற்றுபவர்கள் ஆசீர்வாதத்தின் இரண்டு பகுதிகளையும் பெறுகிற கூடுதல் ஆனந்தத்தை அறிவார்கள் என நான் கற்றிருக்கிறேன். இந்த முக்கிய பணியின் ஆசீர்வாதங்களை இரண்டு பகுதியையும் நாம் பெற வேண்டும் என பரலோக பிதா விரும்புகிறார். எப்படி தகுதி பெறுவதென நமக்கு காட்ட அவர் பிறரை வழி நடத்தியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதும் உங்களது மற்றும் எனது பொறுப்பு. நீங்கள் ஆலயத்தில் செய்கிற எந்த பணியும் நன்றாக உங்கள் நேரம் செலவிடப்பட்டது என்பதாகும். ஆனால் பதிலாக உங்கள் முன்னோர் ஒவ்வொருவரும் பெறும் நேயம் ஆலயத்திற்கு நேரத்தை மிக பரிசுத்தமாகவும் மிக பெரிய ஆசீர்வாதங்களும் பெறப்படும். நமது தலையாய கடமை நமது சொந்த முன்னோரை தேடி கண்டுபிடிப்பதாகவும். இளைஞராகிய நீங்கள் உங்கள் வாழ்வில் சத்துருவின் ஆதிக்கத்தை விளக்க ஒரு நிச்சயமான வழி வேண்டுமா? உங்கள் முன்னோர்கள் தேடுவதை அமைந்திருங்கள். ஆலயத்தில் பெறக்கூடிய பரிசுத்த பதிலை நியமங்களுக்காக அவர்களது பெயர்களை ஆயத்தப்படுத்துங்கள். பின்பு அவர்கள் ஞானஸ்தானம் மற்றும் பரிசுத்த ஆவியின் வரம் ஆகிய நியமங்கள் அவர்கள் பெற அவர்களுக்கு பதிலியாக ஆலயத்துக்கு சென்று நில்லுங்கள். நீங்கள் வளரும் போது பிற நியமங்களை பெறுவதிலும் நீங்கள் பங்கேற்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் சத்ருவின் ஆதிக்கத்திலிருந்து இதைவிட பெரிய பாதுகாப்பை என்னால் நினைக்க முடியாது. ரஷ்யாவில் ரோஸ்டோ ஊழியத்தில் இளைஞர்கள் 2000 பெயர்களை கண்டுபிடிக்கவும் பின்பு ஆலய நியமங்களுக்காக குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு பெயரையாவது தகுதிப்படுத்தவும் ஒரு அழைப்பு விடுவிக்கப்பட்டது. இந்த இலக்கை அடைந்தவர்கள் புதிய கீவ் உக்கிரன் ஆலயம் செல்ல நீண்ட பயணத்துக்காக அழைக்கப்பட்டனர். ஒரு இளைஞன் தன் அனுபவத்தை பகிர்ந்தான். நான் கம்ப்யூட்டர் விளையாட்டில் அதிக நேரம் செலவழிக்க தொடங்கியிருந்தேன். நான் பெயரை கண்டுபிடிக்க தொடங்கியவுடன் விளையாட எனக்கு நேரமில்லை. முதலில் நான் நினைத்தேன், இல்லை எப்படி முடியும். வேலை முடிந்த போது நான் விளையாட்டில் ஆர்வம் இழந்தேன். நாம் பூமியால் செய்யக்கூடிய ஒன்று வம்சமளிக்க பணியாகும். அது பரலோகத்துக்கும் இருக்கும். தங்கள் குடும்ப வரிசையை ஆய்வு செய்யும் பணியை அநேக விசுவாசமிக்க பரிசுத்தவான்கள் செய்திருக்கிறார்கள். பதிலாக பணியாற்ற தங்கள் சொந்த குடும்ப அங்கத்தினருக்கான நியமங்களை நடத்த இருக்கிற குடும்ப ஆராய்ச்சி வசதியை பயன்படுத்தி செய்கிறார்கள். பெயர்களை பதிவு செய்வதன் நோக்கம் முன்னோர்களுக்கும் அது சார்ந்த வரிசைக்கும் அவற்றை செய்ய போதுமான நேரம் கொடுக்கவும் நியமங்களை நிறைவேற்றவும் ஒவ்வொருவரையும் அனுமதிப்பதே ஆகும். தற்போது நியமங்களுக்கு 12 மில்லியன் பெயர்களுக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ள மில்லியன் கணக்கான சம்பந்தப்பட்ட நியமங்களும் உள்ளன. பல பெயர்கள் அநேக ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கண்டுபிடிக்கப்பட்டுள்ள முன்னோர் அவர்கள் பெயர்கள் நியமங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட போது சந்தேகமின்றி ஆர்வமாயும் மெய் சிலர்த்து நிற்குமென்றனர். ஆனால் தங்கள் நியமங்கள் நிறைவேற்றப்பட்டு அவர்கள் தொடர்ந்து காத்திருக்க வேண்டியதற்காக அதிக மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். உங்கள் உறவினர்கள் அல்லது தொகுதி மற்றும் பிணைய அங்கத்தினர்கள் பணியை முடிக்க உங்களுக்கு உதவும் வகையில் நிறைய பெயர்கள் பதிவு உள்ளவர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். உதவி செய்ய முன்வரும் தொகுதி மற்றும் பிணைய அங்கத்தினர்களுடைய ஆலய அட்டைகளை கொடுத்து அல்ல குடும்ப ஆராய்ச்சி கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஆலயத்துக்கு நேரடியாக பெயர்களை அனுப்பியும் நீங்கள் இதை செய்ய முடியும். பிந்தைய பல ஆண்டுகளாக வயோமிங் காஷ்மீரில் உள்ள சிண்டி பெல்வின் செய்து வருகிறார். ஒரு குமர பருத்தியாக சகோதரி பெல்வின் ஞானஸ்தானம் பெற்று அவரது குடும்பத்தில் சபையில் சேர்கிற ஒரே அங்கத்தினராக இருக்கிறார். அவர் வெகுவான வம்சவாவணி பணியை முடித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு அவரது நெருங்கிய உறவினர் குடும்பத்துக்கு முடிக்க முடியாத அளவுக்கு அதிகமான பெயர்கள் இருக்கின்றன. தொடர்ந்து சகோதரி பெல்வின்ஸ் ஆலயத்தில் அப்பெயர்களை சமர்த்திருக்கிறார். அவை சில வாரங்களில் எப்படியதும் முடிக்கப்படுகிறது. வழக்கமாக அவரது வீட்டுக்கு அருகில் உள்ள இரு ஆலயங்களில் அவரது முன்னோருக்கான பணியை நிறைவு செய்ய உதவுபவர்கள் அவரது நண்பர்களும் அவரது சொந்த தகுதி அல்லது பிணையத்தின் சொந்த அங்கத்தினர்களும் இருக்க வேண்டும் என விரும்புவதாக அவர் சொல்கிறார். அவர்கள் அப்படி செய்வதாக அவர்களை பாராட்டுகிறார். ஆலய பணி செய்வதை எனது அன்பு மனைவி ஜனினி விரும்பினாள். எங்கள் குடும்ப வரிசைகள் ஆய்வு செய்ய ஒவ்வொரு வாரமும் சில மணி நேரங்கள் பொறும்படியாக எங்கள் குழந்தைகள் சிறியவர்களாக இருந்த போது சிநேகிதிகளுடன் குழந்தை பராமரிப்பு வேலை பகிர்ந்து கொள்வாள். எங்களது கடைசி குழந்தை வீட்டை விட்டு வெளியேறிய போது தன் சொந்த குறிப்பிதழில் எழுதினாள். அதை எழுந்து சத்தமாக சொல்ல விரும்புகிறேன். மைக்கின் பழைய படுக்கறை எனது வம்சவழி பணி செய்யும் அறையாகிவிட்டது. பதிவேடுகளை ஒழுங்காக வைக்கவும் வேலை செய்யவும் அது நன்கு வசதியுடையாக இருக்கிறது. என் வாழ்க்கை இப்போது முக்கியமான குடும்ப ஆராய்ச்சியிலும் ஆலயத்து பெயர்களை சமர்ப்பிதலும் முக்கியமாக இருக்கும். அதை செய்வதில் நான் ஆர்வமும் ஆவலுடனும் இருக்கிறேன். மற்றொரு குறிப்பிதழ் குறிப்பிடுகிறது, வம்சவாளி சங்கத்துக்கு அனுப்பப்பட்ட முன்னோர் கோப்பு கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட பதிவேடுகளை நிறைப்பிலிருந்து எடுக்கப்பட்ட எனக்கு தெரிந்த எல்லா முன்னோர் வம்சவாளி அட்டவணையின் அச்சடிக்கப்பட்ட பக்கங்கள் எனக்கு கொடுத்த மெஸ் ஆல்சனின் குடும்ப வரலாற்று அலுவலகத்திலிருந்து அற்புதம் நிகழ்ந்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சபை சொன்ன 4 தலைமுறை திட்டத்தின் பதிவேடுகளுக்கு அநேகமாக வந்தன. முன்னோர் கோப்பின் கணினி மயக்கப்பட்ட முதல் பெரிய விநியோகத்திலிருந்து அவற்றை எல்லாம் கம்ப்யூட்டரில் பதிவு செய்து குடும்ப அமைப்புகளிலிருந்து என் முன்னோர் ஆராய்ச்சி பதிவேடுகளை சேகரிக்கும் பணி எனக்கு இருக்கிறது என்ற சிந்தனையால் நான் மகிழ்ந்தேன். அவையாவும் அழகாக ஒழுங்காக்கப்பட்டு லேசர் அச்சடிக்கப்பட்டு என் முன்பு மேஜையில் இருந்தன. நான் ஆச்சரியப்பட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்து மகிழ்ச்சியில் அழத் தொடங்கினேன்.
I was so thrilled and so overwhelmed. I just sat there stunned and began to cry. I was so happy.
கஷ்டப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு ஆராய்ச்சி செய்து ஒவ்வொருக்கு எல்லா பதிவேடுகளும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டது உண்மையிலே மகிழ்ச்சிதான். ஜனத்தொகை கணக்கையும் தனியார் ஆய்வு தட்டுகளின் பெரும் தொகுப்புகளையும் இப்போது அல்லது விரைவில் கம்ப்யூட்டர் மயமாக்கும் ஆயிரக்கணக்கானவர்களை பற்றி நினைக்கும் போது நான் மிகவும் மகிழ்கிறேன். இது உண்மையிலே கர்த்தரின் பணி. அவர் இதை வழி நடத்துவார். எலியாவின் திறவுகோல்கள் ஜோசப் ஸ்மித்துடன் மறுசாவம் செய்யப்பட்டது. நமது இருதயங்கள் கட்டுப்படுத்தவிடும். நமது உதவிக்காக
and each of us linked to those of our
இருதயங்கள் கட்டப்படும். நமது உதவிக்காக காத்துக்கொண்டிருக்கிற நமது முன்னோர்களுடன் நாம் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டுள்ளோம். என அறிந்து நான் இம்மகத்தான பணியின் பலன்களை போதுமான அளவு ருசித்து விட்டேன். இரட்சகரால் பணிக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி பூமியில் உள்ள பரிசுத்த ஆலயங்களில் நமது முயற்சி மூலம் நித்திய மகிழ்ச்சியை அனுபவிக்க அனுமதிக்க இரட்சிப்பின் நியமங்களை நமது முன்னோர் பெறுகின்றனர். கடந்த காலத்தில் இப்பணியின் பரிசுத்தம் பற்றிய ஆழ்ந்த ஒப்பு கொடுத்துதல் உந்தப்பட்டு நெப்ரோஸ்காவின் முழு தானியங்களையும் அறுவடை செய்ய தனி ஆளாக முயன்றது போல சாவலை தனிநபர்களுக்கு குடும்பங்களுக்கு எதிர்கொண்டிருந்தனர். இப்போது அநேக பலன் வாய்ந்தவர்கள் இணைந்து செயல்படுகின்றனர். ஒன்றிணைந்து தேவையான பணியை செய்ய நம்மால் முடியும். நாம் சந்திப்போம். செய்து உலகமெங்குள்ள பிதாவின் அநேக பிள்ளைகளின் இருதயங்களை எலியாவின் ஆவி தொட்டு தொண்டிக் கொண்டிருக்கிறது என நான் சாட்சி அளிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் சொந்த முன்னோர்கள் பணி பற்றி ஜெபித்தீர்களா? தேவையில்லா காரியங்களை உங்கள் வாழ்வில் இருந்து நீக்குங்கள். நித்திய விளைவுகளை ஏற்படுத்தும் ஒன்றை செய்ய முடிவு செய்யுங்கள். ஒருவேளை முன்னோர்களை தேட நீங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் வம்சவாளி ஆயர்வாயிரல்ல என எண்ணலாம். அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை. என்னை பார்க்க முடியவில்லையா? தங்களுக்கு தாங்களே உதவ முடியாத திரைக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு உதவ அன்புடனும் உண்மையான வாஞ்சையுடனும் அது தொடர்கிறது. நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு உதவ கூட ஒருவர் உங்கள் பகுதியில் இருப்பார். இரு பக்கத்திலும் உதவி கொடுக்கப்படுகிற திரைக்கு இரு பக்கங்களும் இப்பணி ஆவிக்குரிய பணி ஒத்துழைப்பின் சரித்திர முக்கியத்துவம் உள்ள முயற்சி. உலகில் எங்கு இருந்தாலும் நீங்கள் ஜெபத்துடனும் விசுவாசத்துடனும் தீர்மானத்துடனும் கருத்துடனும் கொஞ்சம் தியாகத்துடனும் நீங்கள் ஒரு வல்லமையான பங்கை செய்யலாம். இப்போதே தொடங்குங்கள். ஒரு வழியை கண்டுபிடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவுவார் என நான் வாக்குத்தத்தம் செய்கிறேன். இது உங்களை அற்புதமாக உணர வைக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென்.
This past summer,
அனைத்து சுவேஷகரங்கள் கற்றலுக்கு போதனைக்கு நோக்கம் மனமாற்றம் ஆகும். மனமாற்றம் ஒரு முறை நிகழ்ச்சியல்ல. இது இரட்சகரை போல அதிகமாக வாழ்நாள் தாகமாகும். என் பேத்தி கற்க விரும்பியதால் என்னை என்சைன் வாசித்தால் அவள் தன் சுயத்தினத்தை பயன்படுத்தி தானாகவே செயல்பட்டாள். கற்கவும் பின்பற்றவும் சுவேஷத்தை பகிர்ந்து கொள்ளவும் அவர்களது உள்ளத்து உள்ளார்ந்த வாஞ்சைக்கு ஆதரவளிக்க இளைஞர்களுக்கான புதிய கற்கும் ஆதாரங்களை பிரதான தலைமை அங்கீகரித்தது. இரட்சகர் கற்பித்த போது கற்றவர்களின் சுயதினம் மிக அதிகமாயிருந்தது. எதை கற்பிப்பது என நமக்கு காட்டியது மட்டுமன்றி எப்படி கற்பிப்பது எனவும் காட்டினார். நமது வீடுகளில் வகுப்பு அறைகளில் இரட்சகரின் வழியில் நாம் அனைவரும் கற்கவும் கற்பிக்கவும் இப்புதிய ஆதாரங்கள் நமக்கு உதவும். ஒரு இளைஞர் ஞாயிறு பள்ளி ஆசிரியர் இரண்டு முடக்கு வாதமுள்ள வாலிபர்களுக்கு தங்கள் சுயதினத்தை பிரயோகித்து தாங்களே செயல்பட உதவ அத்தியாசித்தார். அவர்கள் என்ன கற்கிறார்கள் என பகிர்ந்து கொள்ள வகுப்பு அங்கத்தினர்களை அழைத்த போது இந்த ஒரு வாலிபருக்கு அவரது அழைப்பை மறுக்கலாம் என வருத்தப்பட்டாள். ஆனால் அவர்கள் மறக்கவில்லை. அவன் கற்றை கற்றதை கற்பிக்க ஒருவர் எழுந்து தனக்கு உதவ அந்த முடங்குவாத நண்பனை அழைத்தான். முதலாவன் திணறிய போது அவனது வகுப்பு தோழன் அவனோடு இருந்து அவன் வெற்றி அடைவதாக உணரும்படி அவனது காதில் முணுமுணுத்தான். நாம் அவரது வார்த்தையை கற்று அவரது வழியில் கற்பிக்கும் போது என்னை பின்பற்றி வா என்ற அவரது அழைப்பை ஏற்கிறோம். ஒரு நேரத்தில் ஒரு படியாக அவரை பின்பற்றி ஒவ்வொரு படியிலும் நாம் இரட்சகரும் நெருக்கமாக வருகிறோம். நாம் மாறுகிறோம். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி உடனே நடக்கவில்லை என கர்த்தர் அறிவார். அது மெதுவாக வருகிறது. அவரது அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் அவரை பின்பற்றி தெரிந்து கொள்ளும் போது முழு மனமாற்றத்துக்கான பாதையில் நாம் முன்னேறுகிறோம். மனமாற்றம் எல்லா சுவேஷம் கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் இலக்காகும். இளைஞர்களுக்கான புதிய கற்கும் ஆதாரங்கள் ஒரு பொது இலக்கை கொண்டுள்ளன. இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்திற்கு மனமாற இளைஞர்களுக்கு உதவ நான் அண்மையில் இளைஞர் ஞாயிறு பள்ளியில் ஒரு வாலிபன் அவனே சத்தியத்தை கண்டு பிடித்ததை பார்த்தேன். பாவநிவர்த்திக்கு தொடர்புடைய அவனது வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவம் பற்றி சிந்திக்க அவன் கஷ்டப்படுகிறான் என நான் கவனித்த போது அவன் எப்போதாவது மன்னிப்பை உணர்ந்திருக்கிறானா என நான் அவனை கேட்டேன். அவன் பதிலளித்தான், ஆம், நாங்கள் கால்பந்து விளையாடும் போது அப்போது ஒரு பையனின் மூக்கை நான் உடைத்தேன். நான் அதை பற்றி மோசமாக நினைத்தேன். நன்றாக உணர நான் என்ன செய்ய வேண்டும் என ஆச்சரியப்பட்டேன். அன்று இந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்ட போது அவன் யோவானின் 3:16 வாசித்தான். ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பின்பு அவன் பாவநிவர்த்தியின் வல்லமை பற்றி சாட்சி அளித்தான். இக்கோட்பாடு இந்த இளைஞனுக்கு இப்போது ஒரு கற்பனை கொள்கை அல்ல, அது அவனது வாழ்க்கையின் பகுதியானது. ஆகவே அவன் தன் சொந்த கேள்வியை கேட்டு பின் செயல்பட தன் சுயதினத்தை பிரயோகித்தான். இந்த வாலிபன் மிகவும் மனம் மாறியவனான் அரியனானான். அப்படியே அவனது வகுப்பு மாணவர்களும் ஆனார்கள். அவர்கள் வேதங்களை படித்து முந்திய கோட்பாட்டை படித்து கவனம் செலுத்தினார்கள். அவர்கள் அந்த பரிசுத்த வார்த்தைகளை தங்கள் சொந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு கோட்பாட்டின்படி வாழ்ந்தால் அதன் விளைவாக அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் பற்றி சாட்சியளித்தனர். நாம் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தை கற்பிக்கும் போது நாம் வசனங்களில் தற்கால தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளிலும் கவனம் செலுத்துகிறோம். கோஸ்டரிக்காவில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கும் போது நான் கையில் கற்பித்தலை விட பெரிய அழைப்பு இல்லை. பிரதியை காட்டி கேட்டேன், இந்த கையேட்டு பிரதியை உங்களில் எத்தனை பேர் வைத்திருக்கிறீர்கள்? கிட்டத்தட்ட ஒவ்வொருவரும் கை தூக்கினார். ஒரு புன்சிரிப்புடன் நான் சொன்னேன், நீங்கள் இதை தினமும் வாசிக்கிறீர்களா என நான் பந்தயம் வைக்கிறேன். நான் ஆச்சரியப்பட்டு முன் வரிசையில் இருந்து ஒரு சகோதரி அவள் தன்னமும் வாசிப்பதை குறிப்பிட்டவாறு தன் கையை உயர்த்தினாள். மேடைக்கு வந்து விளக்கம் கூற கேட்டுக்கொண்டேன். அவள் பதிலளித்தால், நான் தினசரி காலையில் மார்மன் புத்தகம் வாசிக்கிறேன். பின்பு சிறந்த முறையில் நான் கற்றதை என் குழந்தைகளுக்கு கற்பிக்குமாறு கற்பித்தல் இதை விட பெரிய அழைப்பு இல்லை என் ஏதாவது வாசிக்கிறேன். சில சமயங்களில் மனமாற்றின் வழி நடத்த வழி நீண்டதாய் கடினமாய் இருக்கலாம். 50 ஆண்டுகளாக என் மைத்துனர் ஆர்வமின்றி இருந்தார். 60 வயது ஆகும் வரை திரும்பி வர இரட்சகரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள அவர் தொடங்கவில்லை. வழி நெடுக அநேகர் அவருக்கு உதவினர். ஒரு வீட்டு போதக ஒவ்வொரு மாதமும் 22 ஆண்டுகளாக தபால் அட்டை அனுப்பினார். அவர் திரும்பி வர விரும்பியதை அவர் முடிவு செய்ய வேண்டும். அவர் தன் சுயதினத்தை பயன்படுத்த வேண்டும். வந்த பின்பற்ற கர்த்தரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது அவரும் அவரது மனைவியும் ஒன்றாய் முத்திரைக்கப்பட்டு அவர் ஆயத்துவத்தில் பணியாற்றுகிறார். புதிய கற்கும் ஆதாரங்களை அமுலாக்க தலைவர்களுக்கு ஆசாரியர்களுக்கு உதவ விருத்தி செய்யப்பட்ட ஒளி நாடாக்களை அண்மையில் அவருக்கு காட்டினோம். பல வாரங்களுக்கு முன்பு போராடி கொண்டிருந்த ஒரு வாலிபனை சந்தித்தேன். அவன் சபை அங்கத்தினரை என கேட்டேன். அவன் என்னிடம் துணிச்சலோடு என்றான், ஆனால் அவன் வாழ்க்கையின் முன்பு சபையுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறினான். நான் ஞாயிறு பள்ளியில் என் அழைப்பை பற்றி கூறும்போது பொது மாநாட்டில் பேசுவேன் என்ற போது அவன் சொன்னான், நீங்கள் பேசினால் அக்கூட்டத்தை நான் பார்ப்பேன். அவன் இன்று பார்க்கிறான் என நம்புகிறேன். தீர்க்கதரிசியாலும் துரதிருஷ்டக்காரர்களாலையும் வெளிப்படுத்துபவர்களாலையும் நாம் அதிரப்பவர்களால் கற்பிக்கப்படும் கொள்கைகளின்படி நாம் வாழும்போது நாம் இரட்சகரின் வழியில் இருக்கிறோம். நாம் அவருக்கு நெருக்கமாக ஒரு அடி வைக்கிறோம். இந்த மாநாட்டை நிறைவடையும் தருவையில் நான் குரலை கொடுக்கும் ஒவ்வொருவரையும் அந்த அழைப்பை வைக்கவும். என்னை பின்பற்றி வாருங்கள் என்ற கர்த்தரை அழைப்பை ஏற்க நான் அழைக்கிறேன். ஒவ்வொரு இளைஞரும் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தை கற்று கற்பித்து கடைபிடிக்க நாங்கள் விரும்புகிறோம். தன் பிள்ளைகள் எல்லோருக்கும் கர்த்தர் விரும்புவது இதுவே. நீங்கள் குழந்தையாயிருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் வயது வந்தவர்களாக வந்து அவரை பின்பற்ற உங்களை நான் அழைக்கிறேன். வந்து அவரது காலடியில் பின்பற்றுங்கள். நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியிடனும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் என நான் சாட்சியளிக்கிறேன். பிதாவாகிய தேவனும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஜீவிக்கிறார்கள் என நான் சாட்சி அளிக்கிறேன். என்னை பின்பற்றி வா என முற்காலத்தில் அவர் செய்வது போல இரட்சகர் தொடர்ந்து நம்மை அழைக்கிறார் என சாட்சி அளிக்கிறேன். நாம் அனைவரும் அவரது அழைப்பை ஏற்கலாம். இரட்சகரும் நெருக்கமாக ஒரு அடி வைத்து அவரது வழியில் அவரது வார்த்தைப்படி வாழ்ந்து நாம் கற்பிக்க முடியும். அப்படி செய்யும் போது நாம் உண்மையிலேயே மாற்றமாகிவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். Rejoice the Lord is King. இசைக்குழுவை கூட்டுத்தாரும் சேர்ந்து பாடுவார்கள். பாடலின் நிறைவுக்கு பின்பு நான் 71 மூப்பர் மார்க்கஸ் பி நேஷ், டேனியல் எல் ஜான்சன் மற்றும் டான் ஆர் கிளார்க் பேச 71 மூப்பர் பேச கேட்கலாம். அவர்களை தொடர்ந்து 12 அப்பாஸ்தலர் குழுமர் மூப்பர் டேவிட் ஏ பெட்னார் பேசுவார். இது பிற்கால பரிசுத்தவான்களில் இயேசு கிறிஸ்து சபையின் 182வது பொது அரை ஆண்டு பொது நாட்டாகும்.
Thank you.
Not long ago,
அண்மையில் நாஷ் குடும்பத்தில் பலர் பெருவின் மலைகளில் உள்ள பழங்கால மிச்சு பிச்சுவின் இன்கன் அழிவுகளில் அருகில் உள்ள உயர்ந்த சிகரமான அயனா பீச்சின் உச்சிக்கு மலையேறினோம். பிரம்பி பூட்டம் சாட்சிகளும் படிவு விழிச்சிகளுடன் ஏற செக்குதனாக இருந்தது. துக்கமானது ஏனவென்றால் சில மலையேறர்கள் குறுகிய செக்குத்து பாதையிலிருந்து விழுந்து சில தங்கள் உயிரை விட்டிருக்கின்றனர். ஆ செங்குகளை தவிர்க்க பலமான கம்பி வடங்கள் அமைத்திருந்தது. பாதுகாப்பாக கடின பாறையில் அயனா பிச்சு மலையில் ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. நாங்கள் ஏறும்போது நாங்கள் அந்த வடவங்களை பிடித்து கொண்டோம். அவை நாங்கள் மலை உச்சியை பத்திரமாக சென்ற சத்தியம் படைத்தது. அக்காட்சி மகத்துவமானது. அயனா பீச்சு பாதையை போல் முடிக்க பரலோக பிதாவின் உதவி தேவைப்படுகிறது. அதுபோலவே நமது இம்மை பயணமும் செக்குதனான கஷ்டமான ஏற்றமாகும். நம்மை ரட்சிக்கிடம் அவரது ரட்சிக்கும் வல்லமையுடமும் கொண்டு செல்ல ஐயர் சூஷ்யத்தின் கொள்கைகளையும் நியாயங்களையும் ஸ்தாபித்தார். அந்த கொள்கைகளில் முதலாவதுமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் அயனா பிச்சு கம்பிகளின் போல் இருக்கின்றன. பலமாகவும் மீட்பராகவும் கண்மனையில் பாதுகாப்பாக கொட்டுப்பாடும் போது விசுவாசமும் சூஷியத்தின் பாதையில் பத்திரமாக ஏற நமக்கு உதவும். இம்மையின் ஒவ்வொரு சவால்களும் மேற்கொள்வோம். நமது பரலோக பிதாவின் மகத்துவமான சம்மதத்துக்கு திரும்பவும் உதவும் எல்லா விசுவாசத்திலும் நிறைவேறப்படுகின்றன. விசுவாசம் கிரியின் கொள்கை மற்றும் வல்லமையும் ஆகிய இரண்டாகும். இது காரியங்களை குறித்து பூர்ண ஞானத்தை பெறுவதோ விசுவாசம் அல்ல. ஆகவே உங்களிடத்தில் விசுவாசம் இருந்தால் காணப்படாதவைகளையும் மேய்மையானவைகளையும் நீங்கள் நம்பியிருக்கிறவர்களாயிருப்பீர்கள். இது நம்மை செயல்பட செய்கிற உறுதிப்படாகும். தியாகம் மற்றும் பாடுகளின் நேரத்தில் கூட நாம் இரட்சகரின் உதாரணத்தை பின்பற்ற செயலாற்று ஜெபத்தோடு அவரது கட்டளைகளை காத்து கொள்வோம். தியாகம் மற்றும் பாடுகளையும் நேரங்களில் நாம் வழிநடத்தப்படுகிறோம். வர வருகிற நன்மைகளை அனைவர்களையும் நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்தப்பட்ட பிற காரியங்களினுடைய உள்ளவற்றின் விசுவாசம் கர்த்தரின் வல்லமை நமக்கு கொண்டு வருகிறது. அற்புதங்கள் விசுவாசத்தை உறுதி செய்கிறது. அவருக்குரிய மற்றும் உலக பிரகாரம் காரியங்களில் தெய்வீக பாக்காப்பை கொடுக்கிறது. ஏதாவது தாக்கம் எடுக்கப்பட்டு என் செயல் காட்டுகிறது. இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு விதவியான சகோதரி ரெயில்ஸ் சீனல் கூடுமாறு தீர்க்கதரிசியின் அழைப்புக்கு பதிலாக தான் விசுவாசத்தை பிரயோகித்தார். 1856 பணிக்காலத்தில் வழிநடுக ஆழமான பனிப்பொழியை சந்திக்க மாட்டின் கைவண்டி குழுவின் அங்கத்தினர் அவரது 7 பிள்ளைகளும் உண்மையிலே பட்டினியாக இருந்த பயணத்தை ஒரு காட்டத்தை அடைந்தனர். அவர் எழுந்தினார், என் பிள்ளைகளை பசியாயிருப்பதை பார்ப்பது எனக்கு காயம் ஏற்படுகிறது. இரவு வந்த கொண்டிருந்த மாலை உணவுக்கு எதுவும் உணவில்லை. எப்போதும் செய்வது போலவே தேவனின் உதவியை கேட்டேன். கடல் பயணத்தில் மீது இருந்த 2 கடினமான கடல் பிஸ்கெட்டுகளை நினைவு கொண்டு முழங்காலில் நின்றேன். அவை பிரியவே உடைக்க முடியாத அளவுக்கு கடினமாய் கட்டிருப்பது. 500 பேருக்கு உணவாக போதாது. ஆனால் ஒரு அற்புதத்தால் இயேசு அதை செய்திருக்கிறார். ஆகவே தேவனின் உதவியுடன் எதுவும் சத்தியமாகதில்லை. நான் பிஸ்டுகளை கண்டுபிடித்து அவற்றை ஒரு டைச் அடுப்பில் வைத்து தண்ணீர் விட்டு மூடி தேவனின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தேன். பின்பு சட்டிய மூடி தண்ணில் மேல் வைத்தேன். சிறிது நேரம் கழித்து நான் முடியை திறந்தபோது அச்சட்டி உணவில் நிறைந்திருப்பதை கண்டேன். இந்த நன்மைக்காக நான் குடும்பத்துடன் முழங்கால்படியிட்டு தேவனுக்கு நன்றி கூறினேன். இந்த இரவு என் குடும்பம் போதுமான உணவு பெற்றது. பெரிய தனிப்பட்ட தியாகம் செய்து சுஷித்தப்படி வாழ்ந்த ஆண்ட்ரைல்ஸுக்கு உதவி தேவைப்பட்டது. அதை ஜெபத்தில் கேட்டார். அவளது விசுவாசம் மித்தம் அவள் நம்பிக்கையால் நிரப்பப்பட்டு அற்புதமாய் தன் குடும்பத்துக்கு உணவு வழங்கினார். கர்த்தரும் அவளை நிதியமான முக்கிய திறமையுடன் இறுதி வரை விசுவாசத்துடன் ஆசீர்வதித்தார். உறுதியற்ற எதிர்காலமாயிருந்தாலும் அடுத்த நாள் எப்படி தான் பிள்ளைகளை உணவாக்கப் போகிறேன் என்று அறிய கேட்கவில்லை. மாறாக அவர் பெருமையாக கர்த்தரிடம் எடுத்து காத்திருந்து இந்த அழகிய பாடல் தெளிவிப்பதை போல் நம்பிக்கையுடன் முன்னேறினாள்.
Lead thou me on. The night is dark, and I am far from home. Lead thou me on. keep thou my feet. I do not ask to see the distant scene. One step enough for me. We too can exercise.
நமது சூழ்நிலையும் பொருத்தமானபடி அவரது நேரப்படியும் அவரது அற்புதமான வல்லமையுடன் நமது அன்பான மாறாத தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என நம்பி விசுவாசத்தின் கர்த்தரால் இத்தகைய விசுவாசத்தை நாம் பிரயோகிக்க முடியும். அப்படி நாம் செய்யும் போது நமது வாழ்க்கையில் தேவனின் கரம் வெளிப்படுவதை நாம் பார்ப்போம். துன்மார்க்கின் எல்லா கோப கனைகளையும் நீங்கள் அத்தனையும் கொண்டு தடுக்கப்படியாக விசுவாசத்தின் கேடியத்தை தரித்துக் கொள்ளுங்கள். என் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார், சந்தேகம் பயம் அல்லது விசுவாசத்தை விட்டு விட நம்மை தூண்ட பாவம் செய்வோம், அது அழுகிற பாதுகாப்பை இழக்கவும் இது போன்ற காரியங்களை சாத்தான் பயப்படுத்துவான். சத்ருவன் சோதனைகளையும் செவி கொடுக்காமலும் நாம் அடையலாம். நமது முதலாவது கர்த்தரில் அல்லது அவரது சுஷியத்தில் அவிநம்பிக்கை தேவனின் ஆவியை நாம் எதிர்க்க செய்யும். சந்தேகத்துக்கு கர்த்தரின் எதிர்மறந்து எளிதானது. பெஞ்சமின் ராஜா அறிவித்தது போல் தேவனாலே விசுவாசிங்கள். அவர் இருக்கிறார் என்றும் அவர் பரலோகத்திலும் பூலோகத்திலும் சகல காரியங்களும் சிருஷ்டித்தார் என்றும் விசுவாசிங்கள். பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவர் சகல ஞானம் சகல வல்லமையும் இருக்கிறார் என்றும் விசுவாசிங்கள். கர்த்தரால் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் யாவும் மனிதனால் புரிந்து கொள்ள முடியும் எனவும் விசுவாசிங்கள். அவநம்பிக்கையின் மித்தம் சந்தேகங்களோ உங்களை விசுவாசம் தடுமாறுகிறது என கண்டால், பூர்வகால அப்போஸ்தலர்களாக கூட்டம் எங்களது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கர்த்தரிடம் மன்றாடினார்கள் என்பதை நினைவு கூறுங்கள். விசுவாசமும் காரணமும் தேவையான தோழல்கள் என்பதை மனதில் கொண்டு பின்வரும் ஒப்புவமை கருத்தில் கொள்வோம். விசுவாசமும் காரணம் ஒரு விமானத்தின் இரண்டு இறக்கைகளை போன்றவை. பறப்பதை நிலைப்படுத்தி இரண்டும் தேவை. உங்களது பார்வையில் காரணம் விசுவாசத்தை எதிர்பார்க்காத தோன்றினால் கர்த்தரிடம் ஓடும் போது நமது பார்வை அறவே குறைவானது என நிறுத்தி நினைவு கூறுங்கள். பறக்கும் போது ஒரு விமானத்திலிருந்து ஒரு இறகு எப்படி சுழல் பற்ற முடியாதோ அதே போல் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். மாறாக விசுவாசத்தின் ஒரு துண்டை போஷித்து உங்கள் ஆத்மாவுக்கு அது உருவாக்கும் நம்பிக்கையை நங்கு கூறுமா இருக்கவும் உங்கள் காரணத்துக்கு கூட அனுமதிங்கள். அதனால் நான் படிப்பினோம் விசுவாசத்தாலும் கற்பதை நாடுங்கள் என நாம் கட்டளையிட்டுப்பட்டுள்ளோம். விசுவாசம் முன் வருகிறது மற்றும் அற்புதங்கள் உருவாக்கிறது. நமது அனுபவத்துக்குள் நம்மிடம் உண்டாடிய விளக்கம் இல்லை. இரண்டு சிறிய பிஸ்டுகள் பிஸ்டு ஒரு டச் சட்டி முழுவதும் உணவை போல் அல்லது எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிராக சாதாரணமாக விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இரண்டாவது பயம் இரட்சகரின் விசுவாசத்தை விலகி செய்வது குறைக்கிறது. அப்போஸ்தலராகிய பேதுரு ஒரு பவுல் புயல் அடித்த இரவில் கர்த்தரை பார்த்து அவரை பார்வையை திரும்பி போறையும் காற்று பயங்கரமாக இருப்பதை கண்டு பயந்து பின்பு புயல் அடித்த கடலில் முழுங்கும் வரை தண்ணீர் மீது நடந்தான். அவன் பயப்படாது இருந்ததால் அவன் தொடர்ந்து நடந்திருக்க முடியும். பயங்கர புயலும் நமது வாழ்க்கையின் அலல்களையும் பார்த்து பயப்படாதை விட கர்த்தர் நம்மை ஒவ்வொரு சிந்தனையும் என்னை பாருங்கள், சந்தேகப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் என அழைக்கிறார். மூன்றாவது பாவம் நமது வாழ்வில் ஆவியின் பிரச்சனையை குறைக்கிறது மற்றும் பரிசுத்த ஆவி இல்லாமல் விசுவாசத்தை பிடித்து கொண்டு பயன்படுத்த நிமிடம் ஆவிக்குரிய பலம் குறைவாக இருக்கும். தீய வார்த்தை அசுத்தமானவற்றை தொடாமல் நமது விசுவாசத்தை பயன்படுத்துவது சிறந்தது மற்றும் உங்கள் விசுவாசமும் விலகிய போகாமலும் உங்கள் கருத்துக்களை ஜெயங்கொள்ளுமாள் இருக்க எல்லா கட்டளையிலும் கை கொள்வதில் கருத்தாயிருங்கள். பாவம் உங்கள் வாழ்க்கையில் கரைப்படாதிருந்ததால் மனம் திரும்புதலுக்கான விசுவாசத்தை பிரயோகிக்கு அழைத்து இரட்சகர் உங்களை வாழ்க்கையை பாவ நிவர்த்தி மூலம் சுத்திகரித்து குணமாக்குவார். சகோதர சகோதரிகளே, நமது விசுவாசத்தின்படி கர்த்தர் அவரது வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றி ஒவ்வொரு சவால்களையும் மேற்கொள்ள நம்முடன் கிரிய செய்வார். ஆண்ட்ரேல்ஸுக்கு அப்படியே செய்தார். எல்லா தேசங்களிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலைமுறையிலும் இதுவரை அப்படி செய்திருக்கிறார். ஏனெனில் அவர் அற்புதங்களின் தேவன், அவர் மாறாதவர். அவரில் நமது விசுவாசத்தின்படி நாம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையுடனும் பாதுகாப்புடனும் வல்லமையுடனும் அதுபோலவே நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உறுதியான விசுவாசம் ஐநா பீச்சின் பாதையிலிருந்து கம்பி வடங்களைப் போல் நமது கண்மலைகளில் மீட்பரிடம் இரட்சிக்கிற அவரது இணையற்ற வாழ்மையிடம் உங்களை உங்களது அன்பு கூறியோரையும் நரங்குமிட செய்யும். தலைவர் மான்சன் சொல்லியிருக்கிறார், உங்கள் விசுவாசத்தைப் போலவே உங்கள் எதிர்காலமும் பிசாகமாயிருக்கும். எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் கர்த்தரில் விசுவாசத்துடன் உறுதியாக முன்னேறி செல்ல அந்த மகத்துவமான நம்பிக்கை மிக்க சத்தியம் பற்றி சாட்சியளித்து வரவேற்கின்றேன். இரட்சிக்க ஜீவிக்கிறார், அவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார், மற்றும் தம்மை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் அறிவேன். அவ்வாற்றே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
ஞானஸ்தான தண்ணீரில் இறங்கிய மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்மீது எடுத்துக்கொள்ள உடன்படிக்கை செய்து கொள்ளும், அல்லது கர்த்தரின் சீஷர்களாக இருக்க நம்மை நாமே அறிவித்துக் கொள்ளும். நாம் திருவிருந்தில் பங்கேற்கும் போது ஒவ்வொரு வாரம் அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து நாம் வாழ்க்கையில் வாழ்கிற விதத்தில் இந்த சீஷுவத்தை செயலில் காட்டுகிறோம். அப்படிப்பட்ட சீஷுவத்துவம் மெக்சிகோவின் அண்மை நிகழ்ச்சிகள் அழகாக தெரிவித்துள்ளன. வட மெக்சிகோவில் பழமரம் வளர்க்கும் சமுதாயங்களுக்கு அது ஒரு அழகிய வசந்த காலமாக இருந்தது. பழமரங்கள் முழுமையாக பழுத்திருந்தன. தாராளமான அறுவடைக்கான எதிர்பார்ப்பு அதிகமாயிருந்தது. கடன்களை திரும்ப செலுத்தவும் தேவைப்பட கருவிகளையும் முதிர்ந்த பழத்தோட்டங்களை மாற்றியமைக்கவும் குடும்பத்தாரின் பள்ளி கட்டடங்களையும் கட்டுதல் போன்ற தனிப்பட்ட காரியங்களை நிறைவேற்ற திட்டங்கள் நிறைவேற்க திட்டமற்ற சாதகமான உணவு பொதுவானது. பின் மார்ச் பின்பகுதியில் ஒரு நாள் மாலை திங்கள் கிழமை குளிர்கால புயல் வந்து பனி மெய்ய தொடங்கியது. காலை 3 மணி வரை பனி பொழிந்தது. பின்பு மேகம் நகர்த்த பின்பு தட்பவெப்பம் குறைந்தது. இரவு முழுவதும் அதிகாலையிலும் பழ அறுவடையின் ஒரு பகுதியாவது பாதுகாக்க எல்லா முயற்சிகளும் செய்யப்பட்டன. எதுவானாலும் பலனில்லை. மிகவும் குளிராய் இருந்தது. பயிர்கள் முழுவதும் உறைந்து விட்டது. இவ்வாண்டு அறுவடை செய்யும் விற்கவும் எந்த பழம் இருக்காது. அந்த அற்புதமான திட்டங்கள் எதிர்ப்புகள் நேற்றைய கனவுகளும் தகர்ந்துவிட்டதால் செவ்வாய்க்கிழமை உற்சாகமின்றி நம்பிக்கையொன்றும் விடிந்தது. சோலோனியா ஜாரஸ் சிஹுவாஹா ஆலய தலைமையில் முதல் ஆலோசகர் ஜான் ஹச்சின் மனைவியிடமிருந்து கொடிய செவ்வாய்க்கிழமை காலை பற்றிய ஒரு மின்னஞ்சல் பெற்றேன். அம்மின்னஞ்சலின் பகுதி பற்றி குறிப்பிடுகிறேன். இன்று காலை கூட்டத்தை இரத்து செய்யலாமா என்று பார்க்க ஆலயத்துக்கு ஓடிச் சென்ற ஜான் 6:30 மணிக்கு எழுந்தார். அவர் திரும்பி வந்து கார் நிறுத்தவிடும் சாலையிடமும் தடையின்றி உள்ள என்றார். ஆகவே நாங்கள் கூட்டம் நடத்த முடிவு செய்தோம். பழத்தோட்டம் இல்லாத சில பணியாட்கள் வரலாம். கூட்டத்தில் எல்லா பணியாளர்களையும் ஈடுபடுத்தலாம் என எண்ணினோம். ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் மிகவும் வந்தது மிக உணர்த்துதலாக இருந்தது. தூக்கம் இல்லாமல் பயிர்கள் எல்லாம் அழிந்துவிட்டன என எண்ணி அவர்கள் அங்கு வந்தனர். ஆயத்த கூட்டத்தில் அவர்கள் நான் கவனித்தேன். விழித்திருக்க அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தனர். வராமல் இருக்க நல்ல காரணத்தை தேடுவதற்கு பதிலாக அவர்கள் அங்கு இருந்தனர். அக்கூட்டத்தில் 38 பேர் இருந்தனர். அது எங்களுக்கு உற்சாகமான காலையாக இருந்தது. என்ன நடந்தாலும் தங்கள் கடமைகளை செய்கிற நல்ல மனிதர்களுக்காக நாங்கள் பரவலாக பிதாவை நன்றி கூறினோம். கதை அங்கு முடியவில்லை. பயிரை இழந்தவர்கள் அதிகமானோர் மிளகாய் பயிறு போன்றவற்றை அங்கு அந்த பருவத்திற்கு இணையான பயிராக நடை சிறிது நிலம் வைத்திருந்தனர். இப்பயிர்கள் அடுத்த ஆண்டு பழம் வரும் வரை தாங்க போதுமானது பணத்தையாவது கொடுக்கலாம் என்று கூடுதல் நிலைமை இல்லாமல் வருமானமே இல்லாத ஒரு வருஷத்தை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நல்ல சகோதரன் தன் குடும்பத்துடன் அங்கிருந்தார். அந்த சமூகத்தில் இருந்த பிறர் இச்சகோதரின் மோசமான நிலையை பார்த்து தங்கள் சொந்த முயற்சியிலும் செலவிலும் ஒரு சிறு நிலத்தை ஏற்பாடு செய்து நிலத்தை பயன்படுத்த தங்கள் சொந்த கருவிகளை பயன்படுத்தி நடுவதற்கு அவருக்கு மிளகாய் செடிகள் கொடுத்தனர். நான் இப்போது பேசிய மனிதர்களை பற்றி நான் அறிவேன். அவர்களை அறிவதால் அவர்கள் செய்வதற்காக நான் ஆச்சரியப்படவில்லை. ஆனால் அவர்கள் அறியாதவர்கள் ஏன் என்று கேள்வி கேட்கலாம். இரவு முழுவதும் விழித்திருந்து முழு ஆண்டுக்கும் தங்கள் வருமானத்தின் பெரும் பகுதியை இழந்திருக்கிறார்கள் என அறிந்து பின்பும் தங்கள் கடமைகளை ஆற்ற ஏன் அவர்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும்? இப்போது தாங்களே பொருளாத நெருக்கடியில் இருக்கும் போது அதிக வேலையுள்ள மற்றொருக்கு உதவ இப்போது அரிதா இருக்கிற தங்கள் விலையேறப்பட்ட ஆதாரங்களை ஏன் அவர்கள் பயன்படுத்த வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள கொண்டால் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நீங்களே பதிலை அறிவீர்கள். கிறிஸ்துவின் சீஷராயிருக்க உடன்படிக்கை செய்வதற்கு வாழ்நாள் முறை மற்றும் அப்பாதை எளிதானதல்ல. நாம் நமது பாவங்களில் இருந்து மனம் திரும்பி நாம் என்ன செய்ய அவர் எதிர்பார்க்கிறார்? அவர் சேவை செய்வது போல நமது ஆயலருக்கு சேவை செய்ய முயலும் போது நாம் தவறாமல் அதிகமாக அவரை போல ஆவோம். அவரை போலாவதும் அவருடன் இருப்பதும் நமது முடிவான இலக்காகவும் நோக்கமாகவும் உள்ளது. முக்கியமாக உண்மையான சீஷுவத்தின் அர்த்தமாகவும் இருக்கிறது. அவர் அமெரிக்கா கண்டத்துக்கு சென்ற போது ரட்சகர் தனது சீஷர்களை கேட்டது போல, ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷராக வேண்டும்? பின் தன் கேள்விகளுக்கு தாமே பதிலளித்து சொன்னார், என்னை போலவே என் மெய்யாகவே நான் உங்களுக்கு செய்கிறேன். ரட்சகரை போலாவது எளிதான காரியமில்லை. விசேஷமாக நாம் வாழும் இந்த உலகத்தில் நமது வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நாம் தடையாகளும் எதிர்பார்ப்புகளையும் சந்திக்கிறோம். இதற்கு ஒரு காரணம் உண்டு, மற்றும் இம்மையின் முதல் நோக்கங்களிலும் இதுவும் ஒன்று. நாம் அப்ரஹாம் 3:25 வசிக்கும் போது, அவர்களுடைய கர்த்தராகிய தேவன் கட்டளையிடுவதை எல்லாம் அவர்கள் செய்வார்களா என இதை கொண்டு நாம் நிரூபிப்போம். இக்கஷ்டங்களும் பாடுகளும் தன்மைகளும் வீரியத்திலும் மாறுபடுகின்றன. அவற்றை கடக்காமல் இம்மை குட்டு ஒவ்வொருவரும் போக மாட்டார்கள். அதிகமாக இப்பாடுகளை பயிர்ச்சேதமாயும் அல்லது வேலை இழப்பாயும் அன்புக்குரியோரு மரணமாயும் சுகவீனமாகியும் சரீர மன உணர்வு பூர்வ இயலமையாமையும் வறுமையாகவும் நண்பர்களின் இழப்பையும் பார்க்கிறோம். எனினும் தகுதியான நோக்கங்களுக்காக தோன்றுவதை பெறுவதும் கூட உதவியற்ற பெருமையின் ஆபத்துக்களை கொண்டு வர முடியும். அப்போது நாம் பரலோக நன்மையை விட மனிதர்களிடம் மரியாதையை விரும்புகிறோம். இவற்றில் உலக பிரபலமடைதல், பொது அங்கீகாரம், சரீர பலம், கலை அல்லது விளையாட்டு தளத்து செல்வம் மற்றும் ஐஸ்வர்யம் அடங்கும். இந்த பின் சொன்ன பாடுகள் பற்றி ஃபிட்லர் அந்த
Some of us may have feelings similar to those expressed by Tevye in Fiddler on the Roof, and I quote.
தெரிவித்ததை ஒத்து உணர்வுகள் நம்மில் சில பெறலாம். செல்வங்கள் சாபமனல் தேவன், அதனால் என்னை அடிப்பாராக, நான் ஒருபோதும் வெளியேற்ற தேவையில்லை. ஆனால் இந்த பின் சொன்பாடுகள் பின்னதை விட மேற்கொள்ள மிக கஷ்டமானதும் ஆபத்தானதும் சவாலானதும் இருக்கலாம். நமது சீஷ்வத்துவம் நாம் எதிர்கொள்ளும் பாடுகளின் விதங்களில் விருத்தியாவதோ நிரூபிக்கப்படுவதோ இல்லை. ஆனால் நாம் எவ்வாறு அதை தாங்குகிறோம் என்பதிலே தலைவர் ஐரிங்கால்ஸ் நாம் கற்பித்து கற்றது போல, ஆகவே வாழ்க்கையின் புயல்களுக்கு ஊடே நாம் தேவனின் கட்டைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவோமாக என்பதே வாழ்க்கையின் பெரிய பரீட்சை. புயலை சமாளிப்பது அல்ல, ஆனால் அவை உருமது போதும் சரியானதை தேர்ந்தெடுப்பதே ஆகும். அந்த பரீட்சையில் தோற்பதே வாழ்க்கையின் சோகமாகும் மற்றும் நமது பரலோக வீட்டுக்கு மகிமையுடன் திரும்ப தகுதியுடையவராக தவறுகிறோம். நான் 23 பேர் பிள்ளைகளை பெருமை மிக்க தாத்தா. அவர்களுடைய மிக இளம் வயதில் கூட நித்திய சத்தியங்களை அறிவதில் என்னை வியக்கமைப்பதில் அவர்களை தவறுவதே இல்லை. இந்த உரைக்காக நான் ஆயத்தம் செய்த போது, இயேசு கிறிஸ்துவின் சீஷர் அல்லது பின்பற்றுவோராக இருப்பதன் அர்த்தம் என்ன என மிகச்சிறு விளக்கம் எனக்கு தனுப்புமாறு ஒவ்வொரையும் நான் கேட்டேன். நான் இந்த பதிலை 8 பென்சமினிடமிருந்து பெற்றேன். இயேசு கிறிஸ்துவின் சீஷராயிருப்பது என்பது உதாரணமாயிருப்பது, அதாவது ஊழியக்காரனாயிருப்பது அல்லது ஊழியக்காரனாயிருக்க ஆயத்தம் செய்வது, அதாவது பிறருக்கு ஊழியம் செய்வது, அதாவது வேதங்களை வாசித்து ஜெபம் பண்ணுவது, அதாவது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிப்பது, அதாவது பரிசுத்தாவின் உணர்த்துதலை கேட்பது, அதாவது சபைக்கு ஆலயத்துக்கும் செல்வது. நான் பெஞ்சமின் சொல்வதை செல்வதை ஏற்கிறேன். செய்வதும் ஆவுமதே சீசுத்துவம். நாம் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிப்பது, நமது சக மனுஷருக்கு சேவை செய்வது. நாம் இயேசு கிறிஸ்துவின் சிறந்த சீஷராகுவோம். அவர் சித்திக்கும் கீழ்ப்படிதலும் பணிதலும் சமாதானமும் ஆனந்தம் தேவத்தின் மூன்றாம் மடங்களுடன் வருகிற பாதுகாப்பும் ஆகிய ஆசீர்வாதங்களுடன் பரிசுத்த ஆவியானவரின் தோழ்மையும் கொண்டு வருகிறது. வேறு எந்த வழியாலும் அவை வர முடியாது. முடிவாக அவரது சித்துக்கு முழுமையான அர்ப்பணிப்பு நமது இரட்சகர் போல் நாம் இருக்க நமக்கு உதவுகிறது. மேலும் அவரை போலவும் அவருடன் இருப்பதும் முடிவானது இலக்கு நோக்கமாகவும் கண்டிப்பாக உண்மையான சீஷுவத்தின் ஒரே விளக்கமாகும். தேவனுக்கு இதயத்தை பிளக்குகிற கஷ்டத்திலும் ஒவ்வொருக்கொருவர் குளோனியஜார சாலயத்தில் உள்ள அருகில் உள்ள வயல்களிலும் சகோதர சகோதரிகளாக விசுவாசத்தில் தங்கள் அப்பணியை உறுதி செய்வதிலும் சீசுவத்தின் நாம் பார்த்த வகையில் பின்பற்றுகிறது. நாம் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பிறருக்கு சேவை செய்து அவர் சித்தத்துக்கு நம்ம சித்தத்தை அர்ப்பணிக்கும் போது நாம் உண்மையிலேயே அவருடைய உண்மையான சீஷர்களாகுவோம். அப்படியே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாட்சியளிக்கிறேன். ஆமென்.
நான் ஐடாவா ரெக்ஸ்பர்கில் வளர்ந்தேன். அங்கு அற்புதமான குடும்பம், நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தலைவர்கள் செல்வடைந்து போதிக்கப்பட்டன. நாம் நமது ஆத்மாவுக்கு தொட்டது. என்றென்றைக்கும் காரியங்களை விசுவாசித்தமாகி நாம் அனைவரின் வாழ்க்கைகளும் விசேஷ அனுபவங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என் இளம் வயதில் ஏற்பட்டது. இந்த அனுபவம் என் வாழ்க்கையை மாற்றியது. நான் சபையில் ஆர்வமாக இருந்தேன். ஆரோனி ஆசீர்வாதத்துக்கு முன்னேறியிருந்தேன். நான் குமார பருவத்தில் இருந்தபோது என்னுடைய ஆசிரியர் ஜெக்பாஸ் திருவர் இருந்தபோது நாங்கள் எது பற்றி நினைத்தோம். முதலில் பாட்டில் இருந்து விளையாட்டுக்கு பின் வந்து ஒரு நாள் பின்னர் வந்தது. அப்படியால் அப்படியே நீண்ட இயேசு கிறிஸ்துவின் பேர் இல்லை, கண்டிப்பாக தடித்து எழுத்துகளில் இல்லை. ஒவ்வொரு வாரமும் அட்டை நிரப்பப்பட்டது. ஒரு இளம் ஆசிரியர் உத்தவ தரித்தவனுக்கு திருவிருந்த கூட்டம் புதிதாகி விரிவடைந்தது. ஆவுக்குரிய அர்த்தம் பெற்றது. இரட்சகரின் பாவ நிவர்த்தியை பற்றி அறிய என்ன பற்றி கொண்டிருப்பதோ நான் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தில் பங்கேற்கும் சந்தர்ப்பங்களை ஆர்வமாக எதிர்பார்த்தேன். இதுவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் திருவிருந்தில் பங்கேற்கும் போது நான் என் அட்டையை பார்த்து மறுபரிசனை செய்ய முடிந்தது. இப்போது என் படியில் எப்போதுமே மனக்குலத்தின் இரட்சகர் இருக்கிறார். புதிய ஏற்பாடில் பாஸ்கா விருந்துக்காக மேல் வீட்டில் இரட்சகரும் அவரது அப்போஸ்தலர்களும் சந்தித்த நேரம் பற்றி நாம் விசுவாசிக்கிறோம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னையை நினைக்கும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அதைப்படியே பாத்திரத்தை எடுத்து, இதை பாத்திரம் உங்களுக்கு சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கின்றார். நபிகளுடன் அவரது வருகையை போது இயேசு கிறிஸ்துவின் ஞாபகத்தை ஏற்படுத்தினார். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் முக்கியத்தை நான் அறிந்தேன். தலைவர் டேவிட் ஓ மேக்கே சொன்னார், சபையின் மிக முக்கிய கூட்டமாக கர்த்தர் எதை பெயரிட்டிருக்கிறார் என்று வலியுறுத்த நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். அந்த திருவிருந்து கூட்டமாகும். நாம் சரியானபடி திருவிருந்துக்காக ஆயத்தம் செய்தால் அது நமது வாழ்க்கையையும் மாற்றம் படியும். தகுதியுடன் நாம் திருவிருந்தில் பங்கேற்கும் போது நமது வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய ஐந்து கொள்கைகளை கூற நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்திக்காக நன்றி உணர்வை பெறுவீர்கள். அவரது குமாரன் பாவ நிவர்த்திக்காக திருவிருந்த போது பரலோக பிதாவுக்கு நன்றி உணர்வை கொண்டிருப்பதை முதல் கொள்கையிலே திருவிருந்து பலிமரம் மற்றும் பின்மரம் கதை சொல்லப்படுகிறது. நான் உதவிக்காரனாக நியமிக்கப்பட்டவரை திருவிருந்து ஒருபோதும் அதிக முக்கியமாக நினைவிருக்கவில்லை. அந்த மாலையில் முதன் முறையாக நான் திருவிருந்து பரிமாறினேன். அந்த கூட்டத்துக்கு முன்பு ஒரு உதவிக்காரன் என்னை எச்சரித்தான், சகோதரர் ஸ்மித்தை தேடு, நீ அவரை எழுப்ப வேண்டியதா இருக்கும். கடைசியாக திருவிருந்து பரிமாறும் சந்தர்ப்பம் எனக்கு வந்தது. முதல் ஆறு வரிசைகளை நான் நன்கு கையுண்டேன். சிறுவர்களும் பெரியவர்களும் எந்த கவனிக்காத சிந்தனையில் பிரச்சனையும் இல்லாமல் அப்பத்தை எடுத்தனர். பின்பு சகோதரி ஸ்மித் எப்போதும் உட்கார்ந்து ஏழாம் வரிசைக்கு வந்தேன். ஆனால் அன் ஆச்சரியப்பட்டேன், தூங்குவதற்கு பதிலாக அவர் விழித்திருந்தார். நான் பரிமாறி அநேக பிறர் வெல்லாமல் அதிக சிந்தனையுடன் பக்தியுடன் அப்பத்தை அவர் எடுப்பது போல இருந்தது. சில நிமிடங்களுக்கு பின்பு தண்ணீருடன் நான் ஏழாம் வரிசைக்கு மீண்டும் நெருங்குவதைக் கண்டேன். இச்சமயம் என் நண்பன் சொன்னது சரி. சகோதரர் ஸ்மித் தலை கவிழ்ந்து அவர் பெரிய ஜெர்மன் கண்கள் மூடப்பட்டு அமர்ந்திருந்தார். அவர் வெளிப்படையாக தூங்கிக் கொண்டிருந்தார். நான் சொல்ல முடியும், பல ஆண்டுகளாக உழைப்பிலும் கஷ்டத்திலும் சுருங்கி தேர்ந்திருந்த அவரது பருவத்தில் நான் பார்த்தேன். ஒரு குமார பருவத்தினார அவரை சபையில் சேர்ந்தார். தான் சிறிய ஜெர்மன் நகரில் அதிக துன்புறத்தால் அனுபவித்தார். சாட்சி கூட்டத்தில் பலமுறை அக்கதையை நான் கேட்டிருக்கிறேன். அவரை எழுப்ப நம்பிக்கையில் அவர் தோளில் மேன்மையாக தட்ட கடைசியாக முடிவு செய்தேன். அப்படி செய்ய நான் தொடங்கிய போது அவரது தலை மெதுவாக உயர்த்து அவரது கன்னத்தில் கண்ணீர் வழி தோணியது. அவர் கண்களில் நான் அன்பையும் ஆனந்தத்தையும் கண்டேன். அவர் அமைதியாக கையை நீட்டி தண்ணீர் எடுத்தார். அப்போது எனக்கு 12 வயதாக இருந்தாலும் இந்த முரட்டு வயதானவர் திருவிருதில் பங்கேற்பதை நான் கவனித்த போது நான் பெற்ற உணர்ச்சியை நான் இன்றும் நன்றாக நினைவில் வைத்திருக்கிறேன். நான் ஒருபோதும் உணர்ந்திராக திருவிருந்து பற்றி ஒன்றை உணர்ந்தால் என் சந்தேகமின்றி நான் அறிந்தேன். அப்போது அதே உணவுகளை நான் உணர வேண்டும் என நான் தீர்மானித்தேன். சகோதரர் ஸ்மித் பரலோகத்தோடு தொடர்பு கொண்டது இருந்தார். பரலோகம் அவருடன் தொடர்பு கொண்டிருந்தது. நாம் ஞானஸ்தாரன் உடன்படிக்கைகளை புதுப்பிக்கிறோம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். நாம் திருவிருந்தில் பங்கேற்கும் போது நமது ஞானஸ்தான உடன்படிக்கைகளை புதுப்பிக்கிறோம் என நினைப்பது இரண்டாம் கொள்கையாகும். வேதங்கள் பதிவு செய்யப்பட்ட நாம் செய்கிற வாக்கு தத்தங்களை அடங்குவது. நீங்கள் தேவனிடம் மந்தையில் வந்து அவருடைய ஜனம் என்று அழைக்கப்பட விரும்ப கொண்டவர்களாயும் ஒருவருக்கு ஒருவர் பரங்களை சுமந்து துயரப்படுபவர்களோடு துயரப்படவும் தேவனுக்கு சாட்சிகளாய் நில்லுங்கள். திருவிருந்து ஜெபங்கள் இந்த உடன்படிக்கைகளை நினைவு ஊட்டுதலாகும். நாம் திருவிருந்தில் பங்கேற்கும் போது இந்த உடன்படிக்கையின்படி வாழ நமது ஒப்புக்கொள்கொடுதலை புதுப்பிக்கிறோம். நமது மனங்களும் இருதயங்களும் திருவிருந்து ஜெபங்களையும் மனப்பாடம் செய்வது பொருத்தமாயிருக்கும் என நான் நம்புகிறேன். நமது ஞானஸ்தான உடன்படிக்கைகளை புதுப்பிக்கொள்ள நினைக்க இது நமக்கு உதவும். நாம் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட போது 8 வயதா இருந்தாலும் 80 வயதா இருந்தாலும் அந்த நாளையும் நாம் செய்து உடன்படிக்கைகளையும் நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என நான் நம்புகிறேன். திருவிருந்த போது நமது பாவங்களில் இருந்து மன்னிக்கப்பட்டதாக உணர முடியும்.
The sacrament renews the process of forgiveness. Every Sunday when the sacrament is served,
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருவிருந்து பரிமாறப்படும் போது மன்னிப்பின் செயலை முறையை புதுப்பிக்கும் ஒரு சடங்கு நிகழ்கிறது. காலப்போக்கில் நீங்கள் மறிக்கும் போது உங்கள் ஆவி சுத்தமாக மசட்டதாக இருக்கும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை நீங்களே சுத்திகரியுங்கள். தாங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பையும் மனராமயத்தையும் பெற்று சந்தோஷத்தால் நிரப்பப்பட்ட பெஞ்சமின் ராஜாவின் ஜென்ம உணர தகுதி திருவிருந்தில் பங்கேற்பது நமது உதவி. நமது பிரச்சனைகளை தீர்வுகளுக்காக நமது உணர்த்தல் பெறலாம். திருவிருந்தல் கூட்டத்தில் போது நமது பிரச்சனைகளை தீர்வுகளுக்காக நாம் உணர்த்தல் பெற முடியும் என்பது நான்காம் கொள்கையாகும். ஒரு கூட்டத்தில் ஆதாயம் பெற 3 முக்கிய வழிகள் என்று நான் அவர் அறிவித்தார். நமது பிரச்சனைகளுடன் வர வேண்டும். கற்க ஆய்த்தாம இருக்கிற பிள்ளைகளைப் போல் தாழ்மையும் தேவனின் பிள்ளைகளுக்கு உதவ வஞ்சியுடன் இருக்க
வேண்டும். In the scriptures we read, but behold, I say unto you that you must study it out in your mind, then you must ask me if it be right. And if it is
அது சரி என்றால் உங்களுக்குள்ளே உங்கள் மனம் எரியா செய்வேன். ஆகவே அது சரியென நீங்கள் உணர்வீர்கள். நமது பிரச்சனைகளை தீர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என நாம் அறிய வேண்டும். ஐந்தாவது கொள்கை, திருவிருந்தில் தகுதியுடன் பங்கேற்பது. பரிசுத்த ஆவியில் நாம் நிரப்பப்பட்ட நமக்கு உதவும். நிபியர்களுடன் அவர் வந்தபோது திருவிருந்தை ஏற்படுத்தி இயேசு சொன்னார், இந்த அப்பத்தை புசிக்கிற எவனோ என் சரீரத்தை தான் ஆத்மாவாக்குவதை புசிக்கிறான். இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிற எவனோ என் இரத்தத்தை
தான் ஆத்மாவுக்கு எதுவாய் பணம் பண்ணுகிறான். அவனது ஆத்மா இனி பசியோ தாகமோ அறியாமல் நிரப்பப்பட்டிருக்கும். நீதியின் மித்தம் அவர்கள் பசித்த தாகமாயிருந்தால் அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவார்கள் என வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் நமது உடன்படிக்கைகளின்படி வாழ்ந்தால் நாம் அவரது ஆவி எப்போதும் நம்மோடு இருக்க திருவனந்து ஜெபம் வாக்குத்தத்தம் செய்கிறது.
You feel the wounds of the Spirit being healed and the load being lifted. Comfort and happiness come to the soul that is worthy and truly desirous of partaking of this spiritual food. We will be blessed.
நாம் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்திக்கு நன்றியை உணர்ந்து நமது ஞானஸ்தான உடன்படிக்கைகளை புதுப்பித்தது ஒவ்வொரு வாரமும் திருவரந்தில் பங்கேற்கும் போது நமது பரிசுத்தாவி நம்மிடமிருந்து உணர்த்தலும் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவோம். திருவிருந்து நமது ஆராதனையின் மையாக இருந்தால் அது எப்போதும் ஒரு மகத்தான திருவிருந்து கூட்டமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்திக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் ஜீவிக்கிறார் என நான் அறிகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆமென்.
இயேசுவே கிறிஸ்து என்று ஒரு சாட்சியை பொருத்துவதற்கும் அவர்களுக்குள்ளாக்கவும் அவருடைய சுவேசத்துக்குள்ளாத மனம் மாற்றுதலுக்கு மிடமுள்ள உறவை முக்கியப்படுத்துவதே என்னுடைய செய்தி. சாதாரணமாக சாட்சியின் தலைப்பையும் மனம் மாற்றுதலையும் தனியாகவும் தனிப்பட்டதாகவும் நாம் கருதுகிறோம். ஆயினும் இந்த இரண்டு முக்கிய பொருட்களையும் ஒன்றாக நாம் கருதும் போது விலையேறப்பெற்ற எண்ணத்தையும் அவக்குரிய பெரிய ஒப்பு கொடுதலையும் நாம் பார்க்கலாம். பீட்டர் கூறினார், நீங்கள் என்ன யார் என்று நினைக்கி சொல்லுகிறீர்கள். அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து கேட்டார், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். அப்போஸ்தலர் பவுலும் ஊழியத்திலிருந்து சாட்சியை பற்றியும் மனம் மாறுதலை பற்றியும் நாம் அதிகமாக அறிந்திருக்கலாம். பேதுரு நேரடியாக பதிலளித்தான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பேதுருவின் பதிலும் இரட்சகரின் அறிவுரையிலும் நிரம்பமான மனத்தை போல வெளிப்படுத்துதலால் பெறப்படுகிற ஆவியின் சத்தியத்தின் தனிப்பட்ட அறிவே சாட்சி. ஒரு சாட்சி என்பது தேவனிடமிருந்து வருகிற ஒரு வரமாயிருந்து அது அவருடைய பிள்ளைகள் யாவருக்கு இடைக்கிறது. பரிசுத்த ஆவியின் ஏவுதலுக்கு உடன்படவும் தேவனுக்கென்று வழி தேடவும் இயேசு கிறிஸ்துவில் ஆவியமான கொஞ்சம் விசுவாசத்தை பிரயோகிப்பதால் சத்தியத்தை நேர்மையாக நாடுபவர் ஒரு சாட்சியை பெறுகிறார். நீ குணப்பட்ட பின்பு கடைசி ராபோஜனத்தில் அவருடைய சீஷியருக்கு போதகர் போதித்த போது பேதுருவிடம் அவர் சொன்னார், சிமோன் சிமோன், இதே கோதுமையை புடைக்கிறது போல சத்தான உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்க கேட்டான். நானே உன் விசுவாசம் ஒழிந்த போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இரட்சகரின் பாவநிவர்த்தியின் மூலமாக சாத்தியமாகிற நமது உண்மையான குணத்தில் ஒரு அடிப்படையான நிரந்தரமான மாற்றத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் சுவேசத்தின் உண்மைத்தனம் பலனுடையது. மனமாற்றம் என்பது சாட்சியின் அடிப்படையின் சுற்றி காட்டிலின் ஒரு வரி விரிவாக்குகிற ஒரு ஆழப்படுகிற அகலப்படுத்துதல். மனம் மாற்றுவதற்கு மார்மன் புத்தகம் எடுத்துக்காட்டு இருக்கிறது. மனமாற்றத்தின் உணர்த்துதலின் குறிப்புகளுடன் மார்மன் புத்தகம் நிறைந்திருக்கிறது. யோகோவின் ஒரு சிந்தையான அமேலிக்கை அறிவித்தான், நீங்கள் இஸ்ரேலின் பரிசுத்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவரின் ரட்சிப்பிலும் அவரின் மீட்பின் வல்லமையிலும் புசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆம், அவரிடத்தில் வந்து உங்கள் முழு ஆத்மாக்களை அவருக்கு காணிக்கையாக அளியுங்கள். இயேசு கிறிஸ்து முக்கியமானவர், அவசியமானவர் என்பதை பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அறிந்து கொள்ளுதல். ஆனால் கருத்தாய் அவரிடத்தில் வந்து நம்முடைய முழு ஆத்மாக்களையும் ஒரு காணிக்கையாக கொடுப்பதற்கு வெறுமையாய் தெரிந்து கொள்ளுவதற்கு அதிகமாய் அவசியமாயிருக்கிறது. மனமாற்றுவதற்கு நமது முழு இருதயமும் நமது முழு பலமும் நமது முழு மனமும் நமது முழு பலனும் அவசியமாயிருக்கிறது. பெஞ்சமின் போதனைக்கு அவருடைய ஜனங்கள் சத்தமிட்டு சொன்னார்கள், ஆம், நீர் எங்களுக்கு பேசின சகல வார்த்தைகளையும் விசுவாசிக்கிறோம். பேசிய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களின் நேர்மையின் ஒரு சாட்சியை பெற்றுக்கொண்டுதலிலும் கிறிஸ்துவில் விசுவாசத்தை பிரயோகிக்கப்படுத்தியதில் அது இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் விருத்தியை அடையவும் சிறப்பாக மாறவும் ஒரு உறுதியான தீர்மானத்தை விளைவித்தது. தங்கள் கடமையின் பாதையில் இருப்பதையும் தேவனுக்கு முன்பாக பக்தியோடு நடப்பதையும் அவர்கள் அவருடைய கற்பனைகளையும் அவர்களுடைய நியமங்களையும் அவருடைய நியாய தீர்ப்புகளையும் கை கொண்டனர். மனமாறுதலுடன் இணைந்து முக்கிய குண திசையங்களை இந்த எடுத்துக்காட்டுகள் காட்டுகிறதில் கடமையின் பாதையில் முன்னேறி சென்று கொண்டு தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு நடந்து கொண்டு கற்பனைகளை கை கொண்டு சலிப்பில்லாமல் கருதாய் செவிந்து கொண்டு தொடர்ந்து நன்மையையே செய்ய ஒரு தன்மையுடையவர்களாய் நமது இருதயங்களில் ஒரு பெரிய மாறுதலை அனுபவிக்கிறோம். மனமாற்றுகிறவர்களாகுதல் மிக வழக்கமாக மனமாற்றம் என்பது ஒரு தொடர்ந்த செயல்படுகிற நடைமுறை, ஒரு சக்தி வாய்ந்த அல்லது நாடக அனுபவத்திலிருந்து விளைகிற ஒரு நடைமுறை நிகழ்ச்சி அல்ல. கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமாக படிப்படியாக ஏறக்குறைய கணக்கும் புலப்படுதல் நமது நோக்கங்களும் நமது சிந்தனைகளும் நமது வார்த்தைகளும் நமது செயல்களும் தேவனின் சித்தத்தோடு ஒரு தேவன் வேதங்களில் எழுதப்பட்டிருப்பதை போல பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் போதனைகளை தீர்க்கதரிசிகளிலும் நம்பிக்கை வைத்ததால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் பிரயோகித்தல் மனம் திரும்புதல் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் விசுவாசத்தில் உறுதியாயும் அசைக்க முடியாமல் இருக்குதல். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற்காலத்தில் அந்த காலத்தின் புயல் மற்றும் தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்க சாட்சி மட்டுமே போதுமானது இருப்பதில்லை, இருக்க போகிறதில்லை. சாட்சி முக்கியமானது, ஆனால் ஆவியின் பலத்தை கொண்டாகவும் நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுப்பதற்கும் போதுமானதில்லை. சாட்சியுள்ள சபையில் சில அங்கத்தினர்கள் தடுமாறி பின்வாங்கி போகிறார்கள். சாட்சிக்கு மனமாற்றத்திற்கும் இடையில் உள்ள தொடர்பை பற்றி ஒரு முக்கியமான பாடம் மோசாயின் குமாரன்களின் ஊழிய பிரயாசங்களில் நிருபமாகிறது. கர்த்தர் ஜீவிக்கிறது எவ்வளவு உண்மையோ அதுபோல தங்கள் அற்புதத்தை கிரையை செய்யும் தேவ வல்லமையினாலும் வெளிப்பாட்டின ஆவியோடும் தீர்க்கதரிசன ஆவியோடும் மேலும் அவன் சகோதரரும் பிரசங்கம் பண்ணுவதின் மூலமாய் அநேகர் சத்திய ஞானத்திற்கு கொண்டு வரப்படுத்தும் உண்மையே. அவர்கள் நித்தியுள்ள ஜனமாக மாறி தங்கள் கலக ஆயுதங்களை கீழே போட்டார்கள். இப்பொழுது கர்த்தர்களுக்காக மனமாறிவார்கள் இவர்களே. இந்த வசனத்தில் இரண்டு முக்கியமான குறிப்புகள் உள்ளன. ஒரு சாட்சியாக கொடுக்கப்படுகிற சத்திய ஞானம் இரட்சகரத்திலும் அவருடைய சுவேஷத்திலும் மனமாற்றியிருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் ஒருபோதும் பின் வாங்கி போகவில்லை. தங்களுடைய கலக ஆயுதங்களை கீழே போடவுமில்லை. அதாவது அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இனியும் யுத்த பண்ணவில்லை. சுயநலம், பெருமை, கீழ்ப்படியுமை போன்ற பழகிய கலக ஆயுதங்களை தள்ளி வைக்க நம்பிக்கையும் அறிந்து கொள்ளுதலையும் விட அதிக அவசியமாயிருக்கிறது. அவர்களுக்கு போதித்த ஊழியக்காரர்களுக்காக அல்லது சபையின் நேர்த்தியான நிகழ்ச்சிகளுக்காக லெமைனர்கள் மனமாற்றவில்லை என்பதை கவனிக்கவும். தங்களுடைய தலைவர்களின் ஆளுமைக்காகவே அல்லது ஒரு கலாச்சார பராமரியத்திற்காகவோ அல்லது தங்களுடைய பிதாக்களின் பழக்க வழக்கங்களுக்காகவோ அவர் மனமாறவில்லை. ஒரு சாட்சி என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் சத்தியத்தின் ஆவிக்குரிய ஞானத்தை பெறுதல். மனமாற்றுதலின் தொடர்ச்சி என்பது வாஞ்சையோடு நித்தியான காரணங்களோடு இருதயத்துடன் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு ஒரு நிறுத்தரமான ஒப்புக்கொடுத்தலாகும். சுவேஷம் மெய்யானது என்பதை அறிந்து கொள்வது சாட்சியின் ஒரு உண்மைத்தன்மை. சாட்சி மனமாறுதல் மற்றும் 10 கன்னிகைகளின் உவமை சாட்சிக்கு மனமாற்றுதற்குமிடையிலுள்ள உறவை வெளிப்பாட்ட 10 கன்னிகளின் உவமையின் அநேக சாத்தியமான விவரிப்புகளின் ஒன்று இப்பொழுது நான் பயன்படுத்த விரும்புகிறேன். புத்தியுள்ள 5 கன்னிகைகளுக்கு புத்தி இல்லாத 5 கன்னிகைகளும் தங்கள் துவடிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனை எதிர்கொள்ள போனார்கள். 10 கன்னிகளால் பயன்படுத்தப்பட்ட துவட்டியை சாட்சியின் தீவெட்டியாக தயவு செய்து நினைத்து கொள்ளுங்கள். புத்தி இல்லாத கன்னிகள் தங்களுடைய சாட்சியின் துவாட்டிகளை எடுத்து போனார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெயை எடுத்து போகவில்லை. எண்ணெயை மனமாற்றத்தின் எண்ணெயாக கருதுவோம். புத்திய உள்ளவர்கள் தங்கள் துவாட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நினைத்த மாதிரி வரவில்லை. புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதி எங்களிடம் இருப்பது சிறிதளவே, அது எங்களுக்கு மட்டுமே போதுமானது என்று கூறிவிட்டார்கள். புத்தியுள்ள கன்னிகைகள் சரியாக சொன்னதைப் போல நாம் ஒவ்வொருவரும் நமக்கு என்று வாங்க வேண்டும். இந்த உணர்த்தப்பட்ட பெண்கள் ஒரு வியாபார ஒப்புதத்தை பற்றி விவரிக்கவில்லை, மாறாக நமது சாட்சியின் திவட்டை எரித்து கொண்டிருக்கவும் நம் மனமாற்றத்தின் எண்ணெயின் போதுமான அளவு கிடைக்கவும் பார்த்து கொள்வது நமது தனிப்பட்ட பொறுப்பென்பதை அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆகவே விசுவாசமாயிருக்க எப்பொழுதும் ஜபம் செய்து மணவாளனின் வருகைக்கு ஆயத்தமாயிருக்கும்படியாக உங்களின் விளக்குகளை ஆயத்தப்படுத்தி எரிய வைத்து உங்களோடு எண்ணெயை வைத்திருங்கள். ஒரு சத்தியத்தின் ஞானத்திற்கு நாம் வரும்போது கர்த்தருக்குள் மனமாற்றம் போது நாம் உறுதியாய் அசைக்க முடியாதவர்களாய் மாயிருப்போம். ஒருபோதும் பின்வாங்க மாட்டோமென நான் வாக்களிக்கிறேன். ஆர்வமாக நமது கலக ஆயுதங்களை நாம் ஒதுக்கி வைப்போம். நாம் சாட்சியின் தீவெட்டுகளின் பிரகாசமான ஒளியினாலும் மனமாற்றுதலின் பொதுமான அளவுள்ள எண்ணெயாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் மகிமை மிக முற்றிலுமாக மனம் மாற்றப்பட்டு நமது குடும்பங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நாம் பலப்படுத்துவோம். பரலோக பிதா ஜீவிக்கிறார் என்றும் நம்மை நேசிக்கிறார் என்றும் நான் சாட்சி பகிர்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர். இந்த பிற்காலங்களில் சுவேஷத்தின் பிரபூர்ண பூமிக்கு மறுஸ்தாபிக்கப்பட்டார். இதை அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென். மாநாடு நிறைவு பெறும் வேளையில் இச்சேவைகளை ஆயுதப்படுத்த மிக கருத்தாய் உழைத்த அனைவருக்கும் எங்கள் உண்மையான பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்கள் உயர்வான இசையை வழங்கிய நன்றி செலுத்துகிறோம். இப்போது இக்கூட்டத்தின் நிறைய பேச்சாளர் நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன். அவர் பேசிய பின்பு அவரது குறிப்பிற்கு பிறகு காட் பி வித் யூ டில் வி மீட் அகெயின் என்ற இசைக்குழு பாடும். நிறை ஜபம் எல்டர் லேரி டபிள்யூ கிபான்ஸ் கொடுப்பார். பின்பு மாநாடு ஒத்திவைக்கப்படும்.
My dear brothers and sisters,
என்னுடைய சகோதர சகோதரிகளே, மற்றொரு உணர்த்தலான பொது மாநாட்டின் முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் ஆவிக்குரியதில் நான் பொக்கிஷம் பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாட்டில் நீங்களும் விசேஷ ஆவியை உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் அறிவேன். எந்த வழியிலும் பங்கேற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சுவிசேஷத்தின் சத்தியங்கள் அழகாக போதிக்கப்பட்டு மீண்டும் வலியுறுத்தப்பட்டன. கடந்த 2 நாட்களில் செய்திகளை நமது இருதயங்களில் நமது வாழ்க்கையிலும் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நாம் ஆசீர்வதிப்படுக்கும். எப்போதும் போல் இந்த மாநாட்டின் நடவடிக்கைகளை வரப்போகிற என்சைன் மற்றும் லியோனா பத்திரிகைகளை கிடைக்கும். மீண்டும் ஒருமுறை சொற்பொழிவுகளை படிக்கவும் அதில் அடங்கியிருக்கிற செய்திகளை தியானிக்கவும் நான் உங்களை உவைக்கிறேன். மிகுந்த ஆழத்தோடு நான் அவைகளை படிக்கும் போது இந்த உணர்த்தலான செய்திகளிலிருந்து அதிகமாக பலனை அடைக்கிறேன் என்பதை என்னுடைய சொந்த வாழ்க்கை நான் கண்டிருக்கிறேன். கடனங்களுக்கு சமுதிரத்திற்கு அப்பால் எங்கும் உள்ள ஜனங்களை அடைவதில் முன்பின் நிகழ்ந்த மாநாட்டின் பரப்புதல் நமக்கு இருக்கிறது. உங்களில் அநேகரிடமிருந்து தாங்கள் மிக தொலைவில் இருந்தாலும் உங்கள் உற்சாக நாங்கள் உணர்ந்து எங்களுடைய அன்பையும் பாராட்டுதலையும் உங்களுக்கு அனுப்புகிறோம்.
கர்த்தரின்
பணிக்காக உங்களுடைய பங்காளினால் ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணிக்கை சகோதர சகோதரிகளே, இப்போது தான் நான் 85வது பிறந்த நாளை கொண்டாடினேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு ஆண்டுகளுக்காகவும் நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நான் நினைக்க பார்க்கும் போது எனக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள். நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று காலை என்னுடைய செய்தியில் நான் குறிப்பிட்டதை போல் அவருக்கு சேவை செய்வதும் உங்கள் அனைவருக்கும் சேவை செய்யும் கருத்தாய் நான் முயற்சிப்போது என்னுடைய முயற்சிகளை அவருடைய கரங்கள் வழிகாட்டுவதை நான் உணர்கிறேன். சபை தலைவரின் ஆளுவில் ஒரு அவசிய அத்தியாவசமான என்று என்னுடைய பக்கத்தில் சேவை செய்கிற எப்போதும் விரும்ப செய்கிற விசேஷமாக பிரதான தலைமைக்கு வருகிற பணியில் உதவ முடிகிற என்னுடைய இரண்டு உண்மையுள்ள ஆலோசகருக்காக நான் அதிக நன்றி உள்ளாயிருக்கிறேன். அப்படி பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தின் அமைந்திருக்கிற அற்புதமான மனிதர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் உணத்திலான உதவியை அளித்துக் கொண்டிருக்கிற 76 குழந்தைகளின் அங்கத்தினருக்கும் சேர்ந்து போதற்கும் அவர்கள் கலைப்படையாமல் பணிபுரிகிறேன். அழைப்புகளில் விருப்பத்துடன் நீங்களும் நிறைவேற்றும் போது பூமியில் தேவன் ராஜ்யத்தை கட்ட நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவசியப்படும் நேரங்களில் உதவி செய்து கொண்டு எப்போதாவது நாம் ஒருவரை ஒருவர் கண்காணிக்கிறோமாம். நாம் குறை கண்டுபிடிக்கிறவர்களாகவும் நியாய தீர்க்கிறவர்களாகவும் இல்லாமல் இருந்து நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இரட்சகரின் அன்புள்ள இரக்கத்தின் எடுத்துக்காட்டாய் எப்போதும் பின்பற்றி இருப்போமாக. அந்த மனநிலையில் விருப்பம் உள்ளவர்களாய் நாம் ஒருவருக்கொருவர் சேவை செய்வோமாக. நம்மை சுற்றியுள்ளவர்களை தேவைகளை பற்றி அறிந்து கொள்ள உணர்த்தலுக்காக நாம் ஜெபிப்போமாக. பின்னர் முன் சென்று உதவியை அளிப்போம். நமது வாழ்க்கையில் நாம் முன்னேறும் போது மிகுந்த சந்தோஷமாய் இருப்போமாக. அழிவுகள் அதிகரித்து வரும் காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நமது அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நாம் சரியானதை செய்யும் போது எப்போதும் அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அவசியமான காலங்களிலும் அவர் நமக்கு வருவார். கஷ்டங்களை நாம் ஒவ்வொரு தேர்ந்தெடுத்து எடுக்காத நாம் எதிர்பாராத பிரச்சனைகளையும் நம் வாழ்க்கையில் வருகிறது. நாம் யாவரும் தவிர்க்கப்படுபவர்கள் அல்ல. கற்றுக்கொள்வோம். ஏறக்குறை நம்முடைய பிதாவுடைய போலவும் வளர்வோம். ஆணித்தியத்தின் நோக்கம் பாடங்களும் கஷ்டமாக இருந்தாலும் போல் வழக்கமாக மிக வேதனையான கஷ்டமான நேரங்களில் நாம் அதிகமாய் கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் போதனையை நாம் பின்பற்றும் போது நமது வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரம்புகிறது. கர்த்தர் அறிவித்திருக்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த அறிவு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வர வேணும். அவர் நமக்காக ஜீவித்து நமக்காக மரித்தார். நமது பாவங்களுக்காக அவர் கிரியம் செலுத்தினார். அவருடைய எடுத்துக்காட்டை நாம் பின்பற்றுவோமா? அவருடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்ளுதலும் திரும்பி போகவும் ஒரு நாள் அவருடன் வாழ்வோம். நம்மை தகுதிப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்வதாலும் நமது மிகுந்த நன்றி உணர்வை நாம் காட்டுவோமாக. முந்தைய மாநாடுகள் நான் குறிப்பிட்டதை போல் உங்கள் ஜெபங்களுக்காக என்னுடைய சார்பில் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவைகள் எனக்கு தேவை. அவைகளை நான் உணர்கிறேன். பொது அதிகாரிகளாக நாங்கள் உங்கள் யாவரையும் கூட நினைவு கூர்ந்து நமது பரலோக பிதாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களோடு இருக்க ஜெபிக்கிறோம். இப்போது என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த 6 நாங்கள் தள்ளி வைக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் உங்களோடு இருப்பாராக. நமது இரட்சகரும் மீட்பரமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
Our dear Heavenly Father,
எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். இந்த பொது மாநாட்டிற்காக, இங்கு பேசப்பட்ட அனைத்து உண்மைகளுக்காகவும், இந்த அருமையான இசைக்காகவும், இந்த அருமையான ஃபீலிங்களுக்கு எங்கள் இருதயத்தில் வந்ததற்காக, இந்த மறுஸ்தாபிக்கப்பட்ட இந்த சபைக்காகவும், தலைவர் தாமஸ் எஸ் மன்சனுக்காகவும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தாமஸ் எஸ் மான்சனும் மற்ற அவருடன் பணிபுரியும் மற்றவர்களுக்கும் தங்களுடைய அனுகிரகம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் தங்களிடம் போதிக்கும் போது நீங்கள் எங்களுக்கு விடை கொடுப்பீர்கள் என்று. தங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இதை அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறோம், ஆமேன். இது பிற்கால பரிசுத்துவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 182 அரை ஆண்டு பொது மாநாட்டின் ஒளிபரப்பு. செய்தியாளர்கள் சபையின் பொது அதிகாரிகள் மற்றும் பொது ஆளுநர்களிலிருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டார்கள். இசை மார்மன் டபர்னக்கல் செயலிசை குழுவால் வழங்கப்பட்டது. இவ்வொளிபரப்பு பானவில் கம்யூனிகேஷன் பொது சேவையாக வழங்கப்பட்டது. எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி இந்நிகழ்ச்சியை மறுபொழிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது.